ගරු සීදරන් මන්ත්‍රීතුමා.
குறிப்பாக இன்றைய தினம் உரையாற்ற கிடைத்தமைக்கு தலைமை தாங்கும் அதிபர் தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக இந்த காணி விடயங்கள் தொடர்பிலே கிழக்கிலும் வடக்கிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காலாதிகாலமாக நிலவிக் கொண்டிருக்கின்றன. இவ்விடயங்களுக்கான தீர்வுகள் எட்டப்படாத வகையிலேயே பல்வேறுபட்ட விடயங்களை மக்கள் அவதானித்தவாறு போராட்டங்களிலே தான் இப்பொழுது காணி தொடர்பாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 29 நாட்களாக கேப்பாப்புலவிலே இராணுவம் தங்களுடைய 9-7 தலைமுறைகளாக வாழ்ந்த நிலப்பரப்பை அவர்கள் விடுவிக்குமாறு நடத்துகின்ற அந்த போராட்டத்திலே இராணுவம் அவர்களை உள்நுழைய விடாதவாறு வீடியோ கேமராக்களை பொருத்தியவாறு அவர்களை அவதானித்த வகையிலே கேப்பாப்புலவு மக்கள் இன்றைக்கும் தங்கள் சொந்த நிலத்துக்கு போவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் சட்டம் ஒழுங்கிலே காணிகளுக்கான உரித்துக்கள் வழங்குதல், அவற்றுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குதல், காணிகளுக்கான உறுதிகளை வழங்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மன்றிலே பேசுகிறோம். 2010 ஆண்டிலே 2009 ஆண்டிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு 7 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு அந்த மக்கள் செல்ல முடியாமல் இருக்கிறதே இந்த நாட்டில். இது எவ்வளவு காலங்களை பிடிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் முதலில் கவனத்தில் எடுக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இவ்வாறு மக்கள் இன்றைக்கும் உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக தங்களுடைய உறவினர் வீடுகளில் நண்பர் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்துக்கு அல்லது இந்த நாட்டினுடைய நேர்மைக்கு அது சரியானதா என்பதை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுக்குள் கேட்க வேண்டிய ஒரு காலம் இது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கிலே இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்காக பல்வேறுபட்ட வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அந்த மக்கள் இன்னும் தங்களுடைய சொந்த நிலங்களில் சுதந்திரமாக சென்று குடியேறி வாழ முடியாத ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் யாழ்ப்பாணத்தினுடைய மண்டைதீவு, சரவணை, நெடுந்தீவு போன்ற தீவு பகுதிகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே காணப்படுகின்ற காணிகளை இப்பொழுதும் கடற்படை இராணுவம் தன்வசம் வைத்திருக்கிறது. இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள், இந்த தீவகங்களில் இருக்கின்ற காணிகளில் நல்ல தண்ணீர் உள்ள அல்லது ஓரளவுக்கு நிலம் நல்லதாக காணப்படுகின்ற வாய்ப்பான நிலங்களை கடற்படையும் இராணுவமும் தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே தங்களுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்தவோ உழைப்புகளை பெற்றுக்கொள்ளவோ தங்களுடைய நிலத்தில் நிம்மதியாக வாழுகின்ற சூழல் அந்த இடங்களில் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் எவ்வளவுதான் அனுமதி பத்திரங்கள் பற்றி சட்டங்கள் பற்றி இந்த இடத்திலே பேசிக்கொண்டாலும் கௌரவ நீதியமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கிற பொழுது கூட நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே நீதி என்பது ஒரு பகுதி மக்களுக்கான நீதியாகவும் நீதி இன்னொரு பகுதி மக்களுக்கு இல்லாததாகவும் இப்பொழுதும் இருக்கிற நிலையை முதலில் மாற்ற வேண்டும். கேப்பாப்புலவிலே 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை இராணுவம் பிடித்திருக்கிறது. ஒரே நாளிலே எழும்புமாறு அந்த மக்களுக்கு உத்தரவு போட்ட இராணுவம் 1990 பலாலியினுடைய பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து வசாவிலான், குறும்பசிட்டி போன்ற இடங்களிலெல்லாம் இருந்து அந்த மக்கள் வெளியேறியிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் திரும்பி செல்வதற்கு யுத்தம் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்தும் அவர்களால் செல்ல முடியவில்லை. 7 தலைமுறைகளாக கேப்பாப்புலவிலே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய நிலத்திலே போய் வாழ்வதற்காக 1 மாதமாக உணவின்றி அவர்கள் தங்களுடைய உழைப்புகளின்றி குழந்தைகளோடு பள்ளி செல்லுகின்ற பிள்ளைகளோடு இராணுவ முகாம் காவலனுக்கு முன்னால் குந்தியிருந்து போராடுகிற ஒரு நிலைமை ஏன் இந்த நாட்டிலே ஏற்பட வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுவார்கள்? நாங்கள் இவ்வளவு நாட்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஜனாதிபதி, பிரதமர், இங்கே இருக்கின்றவர்களுக்கு கண்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் போய்கொண்டிருப்பது தான் மிக கவலையான விடயம். நான் நேற்று முன்தினம் கூட இங்கு பேசுகிற பொழுது செவ்வாய்க்கிழமை மீள்குடியேற்ற புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சர் சொன்னார், 2 தினங்களிலே அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே ஒரு உத்தரவாதம் தந்தார். ஆனால் இன்று 2 நாட்கள் கடந்திருக்கிறது, அமைச்சரையும் காணவில்லை, முடிவையும் காணவில்லை. அந்த மக்கள் தான் அந்த தெருவிலே குந்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போல பல்வேறுபட்ட இடங்களில் கிளிநொச்சியிலே இரணதீவு என்கிற ஒரு தனி கிராமம், 8.5 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்ட அந்த கிராமம் 90 ஆண்டிலே யுத்தத்தை காரணங்காட்டி இராணுவத்தினால் அந்த மக்கள் கடற்படையினால் எழுப்பி கலைக்கப்பட்டார்கள். இன்று அவர்கள் திரும்பி அந்த இடங்களுக்கு செல்வதற்காக முயற்சிக்கிற பொழுது அங்கு யுத்தம் இல்லை, ஆனால் இப்பொழுது கஞ்சா கடத்துகின்றவர்கள் இருப்பதனால் அந்த இடத்தை விடுவிக்க முடியாது என்று நாட்டினுடைய உயர்ந்த தலைவர் பிரதமர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். கஞ்சாவுக்காக ஒரு மக்கள் வாழுகின்ற 1000 குடும்பங்கள் வாழுகின்ற ஒரு தனி தீவை ஒரு தனி கிராமத்தை இருக்க விட முடியாது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய ஆட்சி முறையை நாங்கள் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். யுத்தம் நடந்தது, ஆயுதங்கள் கடத்தப்பட்டது, ஆயுத போராட்டம் நடந்ததால் தான் அந்த மக்கள் இருக்க முடியாது என்று சொன்னால் அது ஒரு காலத்துக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கஞ்சாவை கடத்துகிறார்கள் என்பதற்காக இரணதீவு கிராமத்தை விட முடியாதென்றால் இந்த நாட்டில் இன்னும் என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டு இவ்வாறு தமிழர்களுடைய கிராமங்கள் வாழ முடியாமல் தடுக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக பல்வேறுபட்ட இடங்களில், வவுனியாவில், முல்லைத்தீவில், மன்னாரில், கிளிநொச்சியில், யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலையிலே, இங்கே எனக்கு முதல் பேசிய கௌரவ அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார்கள், எவ்வாறு இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் தங்களுடைய பள்ளிகள் காணிகளை மீள குடியேறி வாழ முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் ஒரு இராணுவ வல்லமைக்குள், ஒரு இராணுவ பிடிக்குள் எவ்வாறு இருக்கிறார்கள், இந்த விடயங்களை அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். முதலிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும், அங்கிருந்து இராணுவம் நீக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படாத வரை அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. 1953 கிளிநொச்சியினுடைய பல்வேறு, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டது, மக்கள் குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறிய மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. இன்று அங்கே மூன்றாவது தலைமுறை குடியேறுகிறது. அங்கு முதல் குடியேறிய மக்கள் அந்த காலத்திலே 25-30 வயதுக்குட்பட்டவர்களாக படித்த வாலிபர் குடியேற்ற திட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு கிராமங்களிலே குடியேற்றப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் அந்த காலத்திலிருந்து அவருடைய குழந்தைகள், அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து அவர்களுடைய குழந்தைகள், மூன்றாவது தலைமுறை அந்த காணிகளிலே வாழுகிறது. இன்னும் அந்த காணிகளுக்கான காணி உறுதிகள், அறுதி உறுதிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அனுமதி பத்திரத்தோடையே இருக்கின்ற அந்த காணிகள் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பிரித்து வழங்குவதற்கு, அல்லது அந்த குழந்தைகள், அந்த அவருடைய பிள்ளைகள் பரம்பரைக்கு வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் மிக கடினமானதாகவே அந்த மாவட்டத்திலே காணப்படுகின்றது. அங்கு ஒரு நீண்ட பாரிய பிரச்சனை காணப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களிலே 1983 மலையகத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சி மண்ணினுடைய பல்வேறு பிரதேசங்களிலே குடியேறினார்கள். அவர்கள் அவ்வாறு குடியேறிய பொழுது அவர்களுடைய காணி அனுமதி பத்திரங்கள் இன்று வரை அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அவ்வாறு வந்து காடுகளை வெட்டி களனியாக்கி அந்த இடங்களிலே குடியேறி வாழ்ந்த மக்களுடைய காணிகள் இப்பொழுதும் இராணுவத்தின் வசம் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுதும் தெருவிலே இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். விடுதலை புலிகள் வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக, விடுதலை புலிகள் ஒரு ஆயுத புரட்சி இயக்கம், அவர்கள் ஆயுதங்களோடு போராடியவர்கள், அவர்கள் ஒரு காணியை பிடித்து வைத்திருந்தார்கள் அல்லது அவர்கள் ஒரு தனியாருடைய காணியை பயன்படுத்தினார்கள் என்ற காரணத்தையே இராணுவம் சொல்லுமாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய இறமையுள்ள நாட்டினுடைய இராணுவம், இறமையுள்ள அரசாங்கம் விடுதலை புலிகளை காரணங்காட்டி அவர்களும் அதே காணிகளை அவ்வாறு வைத்திருக்க முடியுமா? ஏன் அந்த காணிகளை அந்த மக்களிடம் வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கவில்லை? எத்தனை தடவைகள் இந்த சபையிலே குறிப்பிட்டிருந்தும் கூட இன்னும் அந்த காணிகள் அந்த மக்களிடம் வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, இது வவுனியா மாவட்டத்தில், முல்லைத்தீவு மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தில், யாழ்ப்பாண மாவட்டத்தில், அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலே இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களுடைய காணிகளை அபகரிப்பதில் இருக்கின்ற வேகம், அவர்களை அந்த காணிகளிலிருந்து எழுப்பி கலைக்க முயற்சிக்கின்ற வேகம், அவர்களை மீண்டும் அந்த காணிகளில் குடியேறி வாழ்வதற்கான அனுமதியை வழங்குவதில் மிக கூடிய மெத்தன போக்கு கையாளப்படுகின்றது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இருக்கிற பொழுது இந்த காணிகளுக்கான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இந்த மக்கள் தங்களுடைய காணிகளுடைய உரிமைகளை பெற முடியாமல், காணிக்கான உறுதி இல்லாத காரணத்தால் பல்வேறுபட்ட மக்கள் அந்த காணிகளுடைய சொத்துக்களின் அடையாளங்களை பிரயோகித்து தங்களால் சில பொருளாதார வல்லமைகளை கூட உருவாக்க முடியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய பரம்பரையில் உள்ள குழந்தைகளுக்கு பிரித்து எழுத முடியாமல் இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் குறிப்பாக தெரியும், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களிடம் தங்களுடைய குழந்தைகளுக்கான சீதனம் வழங்குதல், பரம்பரை சொத்துக்களை பகிர்ந்தளித்தல் என்கிற நடைமுறை அவருடைய பழக்கத்தோடு, அவருடைய கலாச்சாரத்தோடு ஒட்டியது. அவ்வாறு அவர்கள் அந்த கலாச்சாரத்தோடு ஒட்டிய தங்களுடைய காணிகளை ஏனைய தங்களுடைய பரம்பரை குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு மாற்றி வழங்குவதற்கு இந்த விடயங்கள், காணியினுடைய சரியான சட்ட ரீதியான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படாத விடயங்கள் பெரிய தடங்களாக காணப்படுகின்றது. அண்மையில் கூட கிளிநொச்சியினுடைய பன்னங்கண்டி பிரதேசத்தில் இருந்த இலங்கையினுடைய முன்னாள் சட்டமாதிபர் சிவா பசுபதி அவருடைய காணியிலே வாழுகின்ற மக்கள் பன்னிரண்டு ஏக்கர் காணியிலே வாழுகின்ற மக்கள் கிட்டத்தட்ட அவர்கள் 27 வருடங்கள் அந்த காணியிலே குடியேறி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அடாத்தாகத்தான் அந்த காணியிலே குடியேறி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் நடத்திய ஒரு போராட்டம், அவர்கள் வைத்த கோரிக்கையை முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதி அவர்கள் தன்னுடைய கவனத்திற்கெடுத்து அவர் அந்த காணியை இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் கூட மிகப்பெரிய மனதோடு அவர்களுக்கு வழங்க வந்திருப்பதை நான் இந்த சபையினூடாக அவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல அதற்கு அருகிலே இருக்கின்ற இன்னும் 27 வருஷங்கள் குடியேறி வாழுகின்ற சரஸ்வதி கமம் போன்ற கமங்களிலே வாழுகின்ற மக்களும் இன்று தங்களுடைய அந்த ஆண்டு கணக்கு 27 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அவர்களுடைய அடையாளங்களை வைத்து அவர்கள் அந்த காணிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே காணப்படுகின்றன. இதைவிட காணாமல் போனவர்களுக்கான போராட்டங்களை இந்த நாடு கவனத்திலேயே எடுக்காமல் இருக்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. அண்மையிலே நான் பத்திரிகையிலே, தினக்குரல் பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். கோட்டபாய ராஜபக்சே அவர்கள், நவநீதம் பிள்ளை அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தபொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஆட்கள் இறந்து விட்டதை ஏற்றுக்கொள்ள குடும்பத்தினருக்கு விருப்பம் இல்லை என்று. எல்லாரும் இறந்து விட்டார்கள். அதற்காக ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஒரு இராணுவ வீரருடைய தந்தையையும் அவர் அழைத்து வந்து நவநீதம் பிள்ளை அவர்களுக்கு காட்டி, இந்த தந்தையினுடைய கேள்வியை பதிலை கேளுங்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மகன் இறந்திருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய மகனின் உடலை காட்டினால் போதும், நான் விடுகிறேன் என்று. ஆனால் அங்கே வாழுகின்ற மக்கள் கடைசி யுத்தம் நடந்த பொழுது, 2009 மே மாதம் 19 யுத்தம் முடிவுக்கு வருகிற பொழுது, பல்வேறுபட்ட போராளிகள் இந்த நாட்டுக்குள்ளே இராணுவத்திடம் சரணடைந்தார்கள். அதற்கு பல பத்திரிகைகள், ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. பல ஆதாரங்கள் வெளிவந்திருந்தது. வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பிரான்சிஸ் அடிகளாருடைய தலைமையிலே அரச பேருந்துகளில் இந்த போராளிகள் ஏற்றிச் செல்லப்பட்டார்கள். இவர்களை ஏற்றிச் செல்லுகிற பொழுது அவருடைய போராளிகளுடைய மனைவிமார் அவர்களை கையளித்திருந்தார்கள். கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. அதனை விட அவர்கள் உள்ளுக்கு இராணுவத்தினுடைய வலயத்திற்குள் வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, நிலத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது படங்கள் வெளிவந்திருக்கின்றன. காவே பாலகுமார் விடுதலை புலியுடைய மூத்த உறுப்பினர், ஈரோஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த பாலகுமார் அவர்கள் அவருடைய மகன் சூரியத்தேவனோடு உள்ளூர் இராணுவத்தினுடைய எல்லைக்குள் வந்து இராணுவ சீருடைகளோடு சப்பாத்துக்கால்களோடு சுற்றி வர இராணுவத்தினர் நிற்க அவர் நிலத்தில் இருத்தி வைத்திருக்கிற படங்களை லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதேபோல அந்த லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தியை தன்னுடைய ட்விட்டர் மூலமாக பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் வெளியிட்டிருந்தார்கள். இது உண்மையானது. அவர்கள் உள்ளுக்கு சரணடைந்தார்கள். இவர்களைப் போல பலர் குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள். அண்மையில் கூட இங்கே இவ்வாறு பலர் சரணடைந்ததை அவருடைய மனைவிமார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினராக இருக்கிற அனந்தி சசிதரன் அவர்கள், தன்னுடைய கணவனை நான் நேரடியாக இராணுவத்திடம் கையளித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற ஒரு சூழலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள், இந்த மக்கள் எல்லாரும் இறந்திருக்கிறார்கள், காணாமல் போனவர்கள் எல்லாம், இவர்களுக்கு இந்த நாட்டிலே இல்லை என்கிற ஒரு முழுமையான பொய்யை சொல்லுகின்ற நடைமுறை இருக்குமென்றால் இந்த நாட்டிலே நீதி எவ்வாறு கிடைக்கப் போகிறது? தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட கணவன், தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட அப்பாக்கள் அம்மாக்களை பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஏன் அரசாங்கம் இந்த இவர்களுக்கான ஒரு சரியான பதிலை வழங்குவதற்கு தயாரில்லாத ஒரு நிலையில் காணப்படுகிறது? அண்மையில் கூட கிளிநொச்சியிலே தமிழ் மிரர் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அரச பஸ்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்ட விடுதலை புலிகள் எங்கே? இது கேட்கிறார் முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்துறைக்கு துணை பொறுப்பாளராக இருந்த இளஞ்சேரன் அவர்களுடைய மனைவி தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருப்பதை இங்கே தமிழ் மிரர் பத்திரிகை தன்னுடைய செய்தியாக 21 மார்ச் வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர் குறிப்பிடுகின்றார், என்னுடைய கணவன் இராணுவத்திடம் சரணடைகிற பொழுது, இறுதி யுத்தத்தின் பொழுது அவர் சரணடைந்திருந்தார். அவரோடு பல போராளிகள் அங்கே சரணடைந்ததை நான் நேரடியாக கண்டிருந்தேன். அப்பொழுது அவர் இராணுவத்திடம் சரணடைகிற பொழுது நானும் கேட்டேன், நானும் என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து வருகிறோம் என்று. அப்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் அவர்களுடன் போகின்றேன், நீரும் பிள்ளைகளும் என்னுடன் வந்தால் அனைவருக்கும் ஏதும் நடந்துவிடும், எம்மை தேட யாரும் இருக்க மாட்டார்கள், அதனால் நீரும் பிள்ளைகளும் தனியே செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று இளைஞரனுடைய மனைவி தன்னுடைய சாட்சியத்தை வழங்கியிருக்கிறார். இவ்வாறு பலர் இந்த நேரத்திலே கடந்த 21 தேதி தான் இளைஞருடைய மனைவி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் சொன்ன செய்தி இந்த மக்களை யாருமே இறந்து விட்டதாக, அவர்கள் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி என்றால் இளைஞருடைய மனைவி சொல்லுகின்றது பிள்ளையா, அல்லது தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட கணவனை தேடுகின்ற அனந்தி சசிதரன் சொல்லுவது பிள்ளையா, அல்லது தன்னுடைய கணவனையும் மகனையும் ஒப்படைத்த பாலகுமாருடைய மனைவி சொல்லுவது பிள்ளையா, அல்லது புதுவை ரத்னதுரை அவர்களை ஒப்படைத்த குடும்பத்தினர் சொல்லுவது பிள்ளையா, இவர்கள் எங்கே? நான் பலமுறை இந்த மன்றிலே கேட்டிருக்கிறேன். அவை மிக கூடிய அளவிலே மறைக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் மறைக்கப்படுகின்றது. இங்கே சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூக்கா அவர்கள் இலங்கையினுடைய துன்பியல்கள், இலங்கையிலே நடந்த பாலியல் துர்நடத்தைகள், இலங்கையிலே பாலியல் சித்திரவதைகள், பெண்கள் மீதான, இளைஞர்கள் மீதான விடயங்களை வெளியிலே கொண்டு வந்திருந்தார். தருஷ்மன், ரட்னம், ஜஸ்மின் சூக்கா போன்றவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினால் முதன் முதல் இந்த நாட்டுக்கு வருகை தந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழுவாக இந்த மூவரும் வந்திருந்தார்கள். இவர்கள் வந்து இந்த நாட்டிலே பல்வேறுவரோட தரப்புகளோடு பேசியிருந்தார்கள். இவர்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் சென்றிருந்தார்கள். இவர்கள் பல தடுப்பு முகாம்களை சென்று பார்வையிட்டிருந்தார்கள். அங்கிருந்த முன்னாள் போராளிகளை பார்த்திருந்தார்கள். இவ்வாறெல்லாம் நேரடியாக பார்த்த ஜஸ்மின் சூக்கா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த உண்மைகளை அவர் வெளியிலே கொண்டு வருகின்றார். இவ்வாறான ஒரு சர்வதேச தரப்பு கொண்டு வருகின்ற இந்த செய்திகள் ஏன் மூடி மறைக்கப்படுகின்றது? இதே காலப்பகுதி அவர்கள் வந்து சென்றதன் பிற்பாடுதான் அப்பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையினுடைய சிலோன் டுடே பத்திரிகை அவரை நேர்முகம் கண்டிருந்தது. அந்த சிலோன் டுடே பத்திரிகையில் தான் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். நான் கோத்தபாயாவை சந்தித்த பொழுது கோத்தபாயா இவ்வாறான பொய்களை குறிப்பிட்டிருந்தார், உண்மைக்கு புறம்பான செய்திகளை முன்வைத்திருந்தார். அவர் சரணடைந்தவர்களை சரணடையவில்லை என்று சொல்கிறார். இந்த விடயங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டிலே இவ்வாறான வேதனைகள் ஏன் நடைபெற வேண்டும்? ஆகவே இந்த நாட்டிலே நடக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நேர்மைக்கு புறம்பாகவே காணப்படுகின்றது. நேற்று முன்தினம் கூட இந்த சபையிலே கௌரவ நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இங்கே கலப்பு நீதிமன்றம் எதுவும் நடைபெற மாட்டாது, வெளிநாட்டு நீதிபதிகள் வரமாட்டார்கள், வெளிநாட்டு சட்டத்திறனிகள் வரமாட்டார்கள். நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கேட்கிறேன், இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், நீங்கள் அடித்தவர்கள் சிங்கள தலைவர்கள், சிங்கள இராணுவம்தான் தமிழர்களை கொலை செய்தது, தமிழர்கள் மீது ஒரு பெரிய இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால், அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார். அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொன்னார், 146,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்று. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை இப்பொழுது நாட்டிலே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. பின்னர் பரணகம தலைமையிலே ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளிலே
என்னுடைய
இன்னொரு சக உறுப்பினருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவருடைய நேரம் எனக்கு தரப்படுகிறது. எங்களுடைய கட்சி சார்ந்த ஸ்ரீநேசனுடைய நேரம். ஆகவே பரணவித ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய பரணகம தலைமையிலே நியமிக்கப்பட்ட குழு இவ்வாறு மக்களிடம் சாட்சியங்களை பெறுகின்ற பொழுது அவர்களை கேட்டார்கள், உங்களுக்கு ஆடு தரவா, கோழி தரவா, அல்லது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமென்று அந்த மக்களை மிகவும் கேவலமான முறையில் நடத்தி கொண்டார்கள். பரணகம தலைமையிலே வந்த அறிக்கை இந்த நாட்டில் என்ன நடந்தது? ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு என்ன பதில்? அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன விமோசனத்தை வழங்கினார்? அதுவும் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது.
சபாபதி துமேனி கரு மந்திரி துமா கிருப்பு சோதனா பிள்ளி பந்தவ பேதில் கிருமா கல யுத்துவத்தி பெனாமி சபாவட்டு இதுமா வரப்பதில் சோதனா வாக்கிருவா ஸ்ரீலங்கா ரஜைய திமல ஜனதாவ சங்காரிய கிரிமா கெட்னி கிளின்சிங்காக கரை கேல இதுமட மதக்கிறான் ஒன்று ஸ்ரீலங்கா ரஜையக்கியான்னு நித்தியானுகூல ரஜையாக் ஏ ரஜையட்ட இறகிவ ரட்ட திக்கட்ட கடான திரஸ்தவாதி சங்விதானியாக பீவுனாம மொன நாயக ஹிட்டியாத் மொன ஆண்டு ஹிட்டியாத் ஏ யுத்தே கரண்ட வேணுமா திரவிட ஜனதா வித்தராக் நிமே பீடனையிட பார்த்துனே தகுனி சிங்கள அசரண கம்மானவள் தரு பெட்டா அரகின கத்தே மண்ணெங் கடுவேங் கொட்டலா மாயின் கங்கானவள் மினிசு மெருவா மே அவில்லா இஸ்கோலையான பஸ்வல இஸ்கோலையான பஸ் சொல்கிற போம்பதியலா ඉස්කෝල යන බස් පිපිරෙව්වා. කෝච්චි පිපිරෙව්වා දෙහිවල. එච්චර විතරක් නෙමෙයි. ත්‍රස්තවාදී සංවිධානයට සම්බන්ධ වෙච්ච නැති දෙමළ තරුණ තරුණියෝ මැරුවා. දෙමළ ජනතාවගේ මහජන නියෝජිතයෝ කවුද? අපපිල්ලේ කවුද මේ හිටපු විපක්ෂ නායකතුමා අමීර්තලිංගම් මැතිතුමා මැරුවා. යෝගේශ්වරම් මහත්මයා මැරුවා. කදිරගාමර් මැතිතුමා, එතකොට තිරුචැල්ලම් මැතිතුමා මැරුවා. මෙතුමාට බෝම්බ ගහලා මේ මෙතුමාගේ ඇඟේ තාම යකඩ බෝල තියෙනවා. මේ හිටියට මෙතන ඔළුවේ තියෙනවා යකඩ කෑලි. ඒක නිසා තමුන්නාන්සේ මේ එත්නික් ක්ලෙන්සිං කතාවක් කියන්න එපා. මේ රටේ යුද්ධයක් තිබුණ නම් ඒ යුද්ධෙ මොන ජනාධිපති හිටියත් කරන්න ඕන, මොන හමුදාව හිටියත් කරන්න ඕන. එතකොට දෙපැත්තෙම
හානි වුණා. ගෞරව அமைச்சர்வர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் போல நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்ற விடயத்தை இந்த நாட்டில் ஒரு இறைமை உள்ள நாடு. இந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் மதிக்கிறேன். ஒரு நாட்டினுடைய சட்டத்தை நான் இந்த நாட்டுக்குள் வாழ்கின்றவன் என்ற வகையிலும், இந்த சபையிலே நின்று பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் நான் அதனை மதிக்கிறேன். ஆனால் எங்கெங்கு குண்டுகள் வெடித்திருக்கிறதோ, எங்கெங்கு மக்களுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கிறதோ, அவற்றுக்கு நீங்கள் நீதியான தீர்வை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதற்கான விசாரணைகளையும் மேற்கொள்ளுங்கள். எங்கே பஸ்ஸிலே குண்டுகள் வெடித்திருந்தால் அதுக்கு யார் காரணம்? அது கண்டறியப்பட வேண்டும். எல்லை கிராமங்களில் எந்த கிராமங்களில் மக்கள் வெட்டி கொல்லப்பட்டிருந்தால் அதற்குரிய நீதி காணப்பட வேண்டும். எவ்வாறு சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நீதிக்காக நான் தலை சாய்க்கிறேன். அந்த நீதி யார் தவறு செய்திருந்தாலும்
ஹானரபிள் மெம்பர், யூ ஆஸ்கிங் தட் யூ மஸ்ட் டு த ஜஸ்டிஸ் ஃபார் த விக்டிம்ஸ், த தமிழ் விக்டிம்ஸ். யூ ஹவ் நெவர் ஆஸ்க் தட் த ஜஸ்டிஸ் டு பி டன் டு த விக்டிம்ஸ், சிங்கள விக்டிம்ஸ், முஸ்லீம் விக்டிம்ஸ். Over 100,000 people were expelled from the northern province during the war. Under what law you all did that one? You were all tolerating all these things.
நான் குறிப்பிடுகின்றேன். நான் அதனைத்தான்
අපි ආණ්ඩුවක් විදියට හැමතිස්සෙම උත්සාහ කරන්නේ. දැන් වෙච්ච දේ වුණා. දැන් මේ ඉන්න ජනතාවට සහනයක් දීලා ඉදිරියේදී මේ ජනතාව එකමුතු කරලා සහෝදරත්වයෙන් ඉදිරියට ගෙනියන්න කතා කරනවා මිසක් තමුන්නාන්සලා හැමදාම මේක බෙදන්න, වෙන් වෙන්න, විරසක වෙන්න, දඬුවම් දෙන්න කතා කිරීම තුල
කවදා සේරට ගෞරව ආමන්ත්‍රවරණ නඩන්දද தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது நடந்து விட்டதென்று சொல்லியே இவ்வாறு இதுவரையும் எந்த நீதிகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. இவள் அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த சபையிலே இதுவரை எந்த மக்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? இதை மூடுங்கள், மறையுங்கள் என்றுதான் எல்லாரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நீதி கிடைக்கவில்லை அந்த மக்களுக்கு இதுவரை. அந்த மக்கள் இப்பொழுதும் பெருமையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழி, நீங்களே கொலை செய்தவர்களே, அவர்களுக்கு விசாரணை நடத்துகிறோம், அவர்களுக்கான தீர்ப்பை வழங்குகிறோம் என்றால் அடித்தவனே தீர்ப்பை வழங்குவது நீதியானதா? அவ்வாறு ஒரு தீர்ப்பு கிடைக்குமா? நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், யார் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். அவ்வாறு நீதி வழங்குகிறோம் என்று சர்வதேச சமூகத்துக்கு நீங்கள் சொன்னது பரணவிதான அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏன் கிடப்பிலே போடப்பட்டது? அவ்வாறானால் ஏன் அப்படி ஒரு நீதி விசாரணை ஏன் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும்? அதே போல நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை ஏன் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும்? இப்பொழுது சர்வதேச சமூகம் ஈடுபடுகின்ற பொழுதும் அதனை கைவிடுங்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே நீதி கிடைக்கும் என்று தமிழர்கள் கருதவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து, நேற்று முன்தினம் இங்கே பிரதம அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், இங்கே ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் விடப்பட்டிருக்கிற அறிக்கைகள், கருத்துக்கள், இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. இதனைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் உள்ள நீதியான தீர்ப்பாக அது கிடைக்க வேண்டும். இந்த நாட்டிலே எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது சிங்கள மக்களாக இருக்கலாம், அது தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், பரங்கியர்களாக இருக்கலாம், யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தம், சர்வதேச ரீதியிலான மேற்பார்வையோடு கூடிய நீதி இல்லாதவரை இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதை நான் இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்கின்றேன்.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු හිස්බුල්ලා අමාත්‍යතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව தவிசாளர் அவர்களே, ගෞරව நீதி அமைச்சர் அவர்கள், சட்டத்திலே தொடர்ச்சியாக இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள், காணி உரித்து காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை காலத்திற்கு ஏற்ப மாற்றியமைப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மூலத்திலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். கௌரவ நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக கடந்த கால யுத்த காலங்களில் வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய குறிப்பாக யுத்தத்தின் காரணமாக அந்த பிரதேசங்களை விட்டு வாழ முடியாமல் பாதுகாப்பு காரணமாக வெளியேறிய மக்கள் யுத்தத்தின் பின்னர் மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களிலே குடியேற முனைகின்ற போது பல்வேறுபட்ட துன்பங்களை, துயரங்களை சந்திக்கிறார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில பிரதேசங்களில் அந்த மக்கள் குடியேறுகின்ற போது அவர்கள் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறி வாழ்ந்தார்கள். யுத்தத்திலே 90ஆம் ஆண்டு அச்சத்தின் காரணமாக 88, 89, 90களிலே அந்த இடங்களை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மீண்டும் அந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் வருகின்ற போது அந்த பிரதேசங்கள் அரச காணிகள் அல்லது இந்த காணிகளிலே நீங்கள் குடியேற முடியாது என்று பிரதேச செயலாளர்கள் புதிய தடைகளை போடுவதனூடாக அந்த மக்கள் மீள குடியேற முடியாமல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை, துன்பங்களை எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். இது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரதேசங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது. சில பிரதேசங்களில் முஸ்லீம்கள் வெளியேறியதன் பின்னர் அல்லது சிங்கள மக்கள் வெளியேறியதன் பின்னர் அந்த காணிகளை விடுதலை புலிகள் தங்களுடைய குடும்பாவீரர்கள் அல்லது தங்களுடைய குடும்பத்தவர்கள் என்று காணிகளை அபகரித்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிரதேசங்களிலே இவர்களை கொண்டு போய் நாங்கள் குடியேற்ற முடியாது. ஏனென்றால் இப்பொழுது கடந்த 20 வருடங்களுக்கு மேலே அங்கு மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த காணியினுடைய சொந்தக்காரர்கள் வேறு ஆக்கள். ஆகவே இப்பொழுது புதிய அடிப்படையில் அந்த மக்கள் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கு மீளப்பை குடியேற முடியாமல் நாங்களும் அந்த மக்களை வெளியேற்ற முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இவ்வாறானவர்கள் தங்களுடைய காணிகளை இவ்வாறான சூழ்நிலைகளிலே இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு அரச காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு மீள குடியமரக்கூடிய வகையிலே அவர்கள் வாழ்ந்ததற்கான அவர்களுடைய காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை அவர் வழங்குகின்ற போது அவர்களுக்கு அதற்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கான ஒழுங்குகளை, ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, அதேபோன்று அம்பாறை மாவட்டத்திலும் இவ்வாறான சில பிரச்சனைகள் இருக்கிறது. முஸ்லீம்கள் தங்களுடைய காணிகளிலே குடியேறப்போகின்ற போது அது பல்வேறுபட்ட காரணங்களால் அவர்கள் அந்த பிரதேசங்களிலே குடியேற்றாமல் தடுக்கப்படுகிறார்கள். சிலர் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட, 60 வருடங்களுக்கு மேற்பட்ட உறுதிப்பத்திரங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர்கள் அச்சம் காரணமாக தங்களுடைய விவசாய நிலங்களுக்கு அல்லது குடியிருப்பு நிலங்களுக்கு அல்லது மேய்ச்சல் தரைக்கு அவர்களால் போக முடியவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் அவர்களுடைய ஆதாரங்களை, அவர்களுடைய அடிப்படைகளை, உறுதிகளை வைத்து அவர்களுக்கு தங்களுடைய காணிகளை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, அதேபோன்று நீங்கள் இப்பொழுது இஸ்லாமிய எங்களுடைய மார்க்க, குறிப்பாக சொத்து அல்லது திருமண போன்ற விடயங்களிலே, திருமண முறிவு போன்ற விடயங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு குழுவை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். நாங்கள் அதற்காக உங்களை பாராட்டுகின்றோம். ஆகவே பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் திருமண சட்டத்திலே ஷரியா அந்த அமைப்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக நீங்கள் குழுவை நியமித்திருக்கிறீர்கள். அந்த குழு இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா முஸ்லீம் மக்களின் சார்பில் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த குழு உங்களிடத்தில் அறிக்கையை சமர்ப்பித்ததன் பின்னர் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சகல கட்சிகளையும் சேர்ந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனையையும் பெற்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அடிப்படையிலே எவ்வாறு அந்த திருமண சட்ட ஒழுங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அது தொடர்பான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து அதனை உருவாக்க வேண்டும் என்ற சபையிலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, அதேபோன்று சிறையிலே வாடுகின்ற பல சகோதரர்கள், குறிப்பாக வடகிழக்கிலே சேர்ந்த பல சகோதரர்கள், நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களவு மாவட்டம் சேர்ந்த பல சகோதரர்கள், சில சகோதரர்கள் வீதிகளிலே சம்பவங்கள். எஸ் சார்,
டிஸ்டர்ப்.
நோ நோ ப்ராப்ளம் சார், கோ அஹெட்.
சாரி. நோ, இன் ஃபேக்ட் தட் ஆஃப்டர் கன்சிடரேஷன் ஆஃப் திஸ் முஸ்லீம் அண்ட் முஸ்லீம் டிவோர்ஸ் அண்ட் மேரேஜ் ஆக்ட், தேர் இஸ் அ கேபினட் சப் கமிட்டி அப்பாயிண்டட் கன்சிஸ்டிங் ஆல் த முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் இன் தட் கமிட்டி அண்ட் இட் இஸ் அண்டர் தேர் கன்சிடரேஷன் நவ்.
எஸ் ஐ நோ, தட்ஸ் வாட் வாட் ஐ சே. ஆஃப்டர் த சப்மிஷன், இஃப் யூ கேன் ஹேவ் அ டிஸ்கஸ் வித் ஆல் த முஸ்லீம் எம்பிஸ், எஸ் சார், தென் சார் தென் வி கேன் சப்மிட் அவர் வியூஸ், தென் யூ கேன் டேக் அ ஃபைனல் டிசிஷன் சார். தட்ஸ் வாட் ஐ சஜஸ்டட் டு யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ஆகவே குறிப்பாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக எவ்விதமான விசாரணைகளும் இல்லாமல் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். நான் நிறைய மட்டக்களப்பிலே சுமார் 12-13 வயதிலே பிடிபட்ட சில சகோதரர்கள் பாடசாலை மாணவர்கள் இன்று கிட்டத்தட்ட 32-40 வயதிலே அவர்கள் இன்னும் அந்த சிறைகளில் இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, யுத்தம் முடிவடைந்து விட்டது, யுத்தத்தில் ஈடுபட்ட எல்லோரும் நீங்கள் இப்பொழுது சுனிகளின் கசப்புணர்களை மறந்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் அந்த யுத்தத்தின் வடுக்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டிருந்தால் இனங்களுக்கிடையிலே நாங்கள் உறவை ஏற்படுத்த முடியாது. யுத்த காலத்திலே இனங்களுக்கிடையிலே மோதல்கள் அழிவுகள் இரண்டு பக்கத்திலும் ஏற்பட்டது உண்மைதான். அவற்றை இன்னும் பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. எல்லா இனங்களும் அவற்றை மறந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில இழப்பீடுகளை வழங்கி இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் இன முரண்பாடுகளுக்கு அப்பால் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுத்தி கொண்டு கட்டி எழுப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியை நான் பாராட்டுகின்றேன்.
Just a clarification, Honorable Minister, in fact that there are no such detainees at the moment for the reason, of course, that 2 years ago there were over 350 roughly that kind of detainees. Now we have reduced the number. I am certain that it must be below 65 or 70, and there are only very few cases now, only 45 cases. That is also about very serious grave crimes, like that's the killing of Honorable Kadiragama and the blasting of Dehiwala train compartments like that. Therefore, that's the number cannot be much more than 65 to 70 maximum. And also the definitely that's the those trials will be concluded in very few next few months time.
If you can expedite the matter, it's better, because you know there are the big allegations among the Tamil community.
No, we established a separate court that is now functioning during last 1.5 years. Now that is how we cleared up all these, you know, accumulated cases. There are, I know that the number is less than 45. That will be finished within 1 year.
All right. Thank you very much, sir, for your attention. ஆகவே அந்த இனங்களுக்கிடையிலே நாங்கள் ஒரு இருக்கின்ற முரண்பாடுகளை களைந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆக இன முரண்பாடுகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகள் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து மீண்டும் சகல சமூகங்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதுதான் எங்களிடத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே தேவையான சட்ட ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு இழப்பீடுகள், எதிர்காலத்தில் இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருப்பதற்கான சட்ட ஒழுங்குகள் போன்றவற்றை மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை காண வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
அஜித் மானா பெரும் மாற்றித்துமா
ஸ்துதி மூலா செண்டூடு கரும் மாற்றித்துமேனி விசேஷம் அது அவலாங்கு கொள்ள நுகக்கி அவலாங்கு கொள்ள நுகக்கி தேகி ஒப்புவாக் பலவத் அக்ருத்தாவே பதிடம் கொட்டகன அவலாங்கு கிரீம பிடிபந்த கெட்டும் பத்த கெட்டும் பத்த கரு அதிகர் நமத்து மாவிசின் ஸ்தூதி கெனேயம் பிடிபந்த மா விசேஷம் ஸ்தூதிவந்த வேணவா விசேஷம் ரோமல் அந்தேசி நீத்திய தூள அவலாங்கு கொள்ள நுகக்கி தேகி ஒப்புவாக் குணாத் බලවත් අකෘත්‍යතාවයේ මත එහෙම නැත්නම් තෑගි ඔප්පුවක් පිරිනැමෙන්නේ එහි ඇති නියමයන් පිළි නොපැදීම නිසා ඒ වගේම තමාට දරුවන් නොමැති අවස්ථාවක් ඒක වෙනත් අයෙකුට තෑග්ගක් දීලා ඊට පස්සේ දරුවන් ලැබීම නැත්නම් දරුවෙක් සුජාතා දරුවෙක් වශයෙන් අදා වඩා ගැනීම නිසා මේක අධිකරණයකට ගිහිල්ලා ඒ දීපු තෑගි ඔප්පුව වළං කිරීමේ හැකියාව ක්‍රියාත්මක වුණා. නමුත් පහුගිය දවස්වල නමුත් 2007 අවුරුද්දේ විශේෂයෙන්ම විල්සන්ට එරෙහිව සුමනාවති නඩු තීන්දුව අනුව මේ ක්‍රමවේදය සම්පූර්ණ වෙනස් වුණා. අවලංගු කළ නොහැකි තෑගි ඔප්පුවක් වුවද අධිකරණයට නොගොස් වෙනත් ඔප්පුවකින් අවලංගු කිරීමට බලය මේ නඩු තීන්දුව නිසා ලැබුණා. ඉතින් මෙම අධිකරණ තීන්දුව අනුව මෙලෙස තෑගි ඔප්පුවක් අවලංගු වීමේදී විශාල ප්‍රශ්න රාශියකට මුහුණ පාන්න සිද්ධ වුණා මේ නඩු තීන්දුව නිසා. එතකොට ඉඩම්වල සංවර්ධනය කිරීම සඳහා සංවර්ධනය කරපු අයට නිකන් නඩු තීන්දුවකට කරුණු පැහැදිලි කරන්නේ නැතුව ඔප්පුවක් ලියලා අවලංගු කිරීම නිසා ලොකු අගතියක් පත් වුණා. ඒ වගේම ඉඩම් සංවර්ධනය කිරීම සඳහා ණය දීපු ආයතන, බැංකු ආයතන වගේ දේවල් වලට තමුන්ගේ සන්තකයේ වශයෙන් තියාගත්තු සුරකම වශයෙන් තියාගත්තු මේ ඉඩම නිකම්ම දන්නේම නැතුව වෙන කෙනෙකුගේ අතට පත් වෙලා ඒ සුරක්ෂුමේ තියෙන ආරක්ෂකභාවය නැති වෙලා බැංකු හා ණය දෙන ආයතන පවා ප්‍රශ්නයකට පැන නැගිලා ඊට පස්සේ මේ ඉඩම් සඳහා ණය ගැනීමක් කිරීමට නොහැකි තත්ත්වයකට පත් වුණා. මොකද ඕනම වෙලාවක අධිකරණයේ නොගොස් ඔප්පුවකින් අවලං කරන්න පුළුවන්කම තිබිච්ච හින්දා. ඉතින් කොහොම වුණත් අපි විශේෂයෙන්ම කියනවා සමහර අවලංගු කළ නොහැකි තෑගි ඔප්පු සුරකම තබාගත් ණයගෙමින් පැහැර හැරියා සමහර අය. සමහර අය හිතාමතාම තෑගි ඔප්පුවකින් ණය අරගෙන ටිකක් දුර යනකොට බලවත් අකෘත්‍යතාවයක් සිදු වුණා කියලා අධිකරණයකටවත් යන්නේ නැතුව අර තෑගි දීපු කෙනත් එක්ක එකතු වෙලා ඒ ඔප්පුව ආපහු දුන්නා. ඉඩම ආපහු දුන්නා, සන්තකය ආපහු දුන්නා. එතකොට බැංකුව නිකම්ම අතරමං වුණා ණය දීලා. ඒ කියන්නේ ඒක හිතාමතා වංචා සහගත විදිහටත් මේ ක්‍රමවේදය පාවිච්චි කරලා වංචා කරපු අවස්ථාවක් තිබ්බා. කෙසේ වෙතත් මෙම මම හිතනවා මේ නිසාම ඉඩම්වල සංවර්ධනයේට දැන් කොයි පැත්ත හරියනවද කියලා හිතා ගන්න බෑ. එක්කෝ ඉඩම ගත්ත මනුස්සයා තෑග්ග ගත්ත කෙනා තෑග්ග දීපු කෙනත් එකතු වෙලා ඉඩමේ සන්තකේ පවරනවා. මේ වගේ ප්‍රශ්න නිසා විවිධ ප්‍රශ්න වලට බලපෑම වලට ලක් වෙන සිද්ධ වුණා. මේක අවුරුදු 10ක් පමණ තිස්සේ. ඒ කියන්නේ 2007 වෙනකොට 2013 වෙනකොට අවුරුදු 10ක් වගේ තිස්සේ මේ කාරණේ උද්ගත වෙලා තිබුණත් අවුරුදු 10කට හරි පස්සේ කරු අධිකරණ ඇමතුමා මම හිතන්නේ විශේෂයෙන් මේක ගැන අවධානය යොමු කරලා මේක වෙනස් කිරීමට, මේක යම් නීතියක් තුලට ගෙනීමට, ක්‍රමවේදයක් තුලට ගෙනීමට කටයුතු කිරීම ගැන මම විශේෂයෙන්ම අධිකරණ ඇමතුමාට නැවත වතාවක් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මම හිතනවා රජයේ ගත්ත හොඳ පියවරක් වශයෙන්. කොහොම වුණත් මේ පනත සම්මත වීමෙන් පස්සේ 2007 වර්ෂයේ සිට අවලංගු කළ හැකි නොහැකි තෑගි ඔප්පු අධිකරණයට නොගොස්ම තවත් ඔප්පුවකින් අවලංගු කිරීම නතර වෙන අතර හැබැයි ඒ තෑගි ලබා දුන් දින සිට අවුරුදු 10ක් තුල අවලංගු කළ හැකි අතර ඒ අධිකරණ ක්‍රියාදාමය තුලක් සිදු වෙන්න පුළුවන්. ඒ කියන්නේ අවුරුදු 10ක් තුල තමයි මේක නවත්තන්න අධිකරණ ක්‍රියාමාර්ගයකට යන්න පුළුවන් වෙන්නේ. හැබැයි ඒ අකෘත්‍යතාවයේ සිදු වූ දින සිට අවුරුදු 2ක් ඇතුළත මේ නඩුව පවරන්න ඕනේ කියලාත් මේ පනතේ විශේෂයෙන්ම සඳහන් වෙනවා. ඉතින් ඒ නිසා මම හිතනවා ඒකෙන් ආරක්ෂා වෙනවා. ඒ වගේම මේ අවුරුදු 10කට පස්සේ තෑගි ඔප්පුවකින් මෙහෙම ගත්ත දෙයක් අවලංගු කිරීමට නොහැකි වෙන නිසා ඉතින් මේ සුරක්ෂිතතාවය රැකෙන නිසා මම හිතනවා ණය දෙන ආයතනයකට හෝ සංවර්ධන කටයුතු සඳහා ඒ තෑගි ලැබුම් කරුවට යෙදෙන්න පුළුවන්කම සිද්ධ වෙනවා. ඒ වගේම මම හිතනවා ඒ විතරක් නෙමෙයි විශේෂම අවධානය යොමු කරන්න ඕනේ මේ අකෘත්‍යතාවයේ විතරක් හින්දා නෙමෙයි තව වෙන වෙන හේතු නිසා තෑගි දීපු ඔප්පු අධිකරණේ නොගස් අවලංගු කිරීම මම මග දකින විදිහට නම් ඒක වෙන් අසාධාරණයක් තියෙනවා. මොකද ඒක යම් පාර්ශවයකට කරුණ ඉදිරිපත් කිරීම සිදු වෙන්නේ නැහැ. නමුත් මේ 2007 මේ නඩු තීන්දුව නිසා ඒ කියන්නේ මේ නඩු තීන්දුව නිසා මේ ප්‍රශ්නේ ඇති වුණා. අනිත් ඔප්පු ගැනත් සොයලා බලලා යම් ක්‍රමවේදයක් නිර්මාණය කරන්න වෙයි කියලා මම හිතනවා. මේ අකෘත්‍යතාවයේ තුල විතරක් තෑගි දීපු වෙනුවට ඔප්පු සඳහා මේ නීතිය ක්‍රියාත්මක දැන් අද ඉඳන් බලපවත්වනා වගේම ඉදිරියේදී අනිත් තෑගි සඳහාත් කටයුතු කරන්න ඕනේ. මොකද යම් ඔප්පුවක් තෑග්ගක් දුන්නොත් අවලංගු කළ නොහැකි කියලා අධිකරණයට යෑම ගිහින් ඒක අවලංගු කිරීමේ ක්‍රමවේදයක් අනිත් සියලු තෑගි ඔප්පු වලටත් හැදෙන්න ඕනේ කියන එකත් මම විශේෂයෙන්ම කියනවා. ඒ වගේම ගරු මූලාසනිරුඩ ගරු මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම රජය ලෝකයේ බලගතු රටක් බවට ශ්‍රී ලංකාව පත් කිරීම කරන උත්සාහයේදී මම හිතනවා යහපාලනය නැත්නම් ගුඩ් ගවර්නන්ස් රට තුල ස්ථාපිත කරන එක අපේ ප්‍රධානම ක්‍රියාදාමයක් වෙලා තියෙනවා. හැබැයි මේක යහපාලනය ක්‍රියාත්මක කිරීම නැත්නම් ගුඩ් ගවර්නන්ස් රට තුල ඇති කිරීම එච්චර ලේසි වැඩක් නෙමෙයි. ඒක පහසු කාර්යයක් නෙමෙයි. කොහොම වුණත් අපි ඒක කරන්න ඕනේ. නැත්නම් අපි හිතන ඉලක්කේ කරා යන්න හම්බ වෙන්නේ නැහැ. නැත්තම් අපි අර වෙනදා වගේම එකතන පල්වෙන රටක් බවට පත් වෙනවා. ඒ සඳහා රජයේ නොයෙකුත් ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා. අපි දන්නවා විවස්ථාදායක සභාව 19 වෙනි සංශෝධනය තුළ ඇතු කළා. ස්වාධීන කොමිෂන් සභාව ඇතු කළ රාජ්‍ය සේවය අධිකරණය පොලිසිය රාජ්‍ය නිලධාරීන් මේ සියලු දෙනාට ස්වාධීනව කටයුතු කරන්න පුළුවන් වාතාවරණය රට තුළ ඇති කළා. තොරතුරු දැනගැනීමේ පනත තුලින් මේ රටේ රාජ්‍ය ව්‍යුහය රාජ්‍ය මුදල් භාවිතය විනිවිද පෙනෙන ආකාරයට ජනතාවට දැක් ගන්න පුළුවන් විදිහට යාන්ත්‍රණය නිර්මාණය කළා. ඒ වගේම අපරාධයක වින්දිතයන් හා සාක්ෂිකරුවන් ආරක්ෂා කිරීමේ නීතිය නිර්මාණය කළා. ඒ පනත ඇති කළා. සාපරාධී ක්‍රියාවලියකින් අදත් මේ සම්මත වෙනවා එක නීතියක්. සාපරාධී ක්‍රියාවලියේදී අභියෝගයේ මම හිතනවා ක්‍රියාවලිය අන්‍යෝන්‍ය සහගතා ලබා ගැනීමේ පනත ක්‍රියාත්මක කළා. මේ වගේ ගොඩක් දේවල් ක්‍රියාත්මක කරගෙන ආවා. නමුත් අපිට තියෙනවා මේ ඔක්කොම නීති රීති හැදුවේ යහපාලනයට. ඒ කියන්නේ යුක්තිය පසළඳීම සඳහා ක්‍රමවේද සාධාරණ සමාජයක් නිර්මාණය කරගින්න සඳහා. නමුත් සාධාරණ සමාජයක් නිර්මාණය කිරීමට යුක්තිය පසළඳීම විශේෂයෙන්ම වැදගත් දෙයක් වෙනවා. අපි දන්නවා මේක නමුත් මේ අධිකරණ ක්‍රියාමාර්ග නැතුව අධිකරණ ක්‍රියාමාර්ග කිසිම යාවත්කාලීන වෙලා නැහැ. අවුරුදු ගානකින් පසුගිය රජයේ කාලේ යහපාලනය කියන එක නොතැකීම නිසාද මම දන්නේ නැහැ. එහෙම නැත්නම් කැලෑ නීතිය පහුගිය කාලේ රජ කරපු නිසාද මම දන්නේ නැහැ. එහෙම නැත්නම් යුක්තිය පසළඳීම පිළිබඳ ක්‍රියාව දේශපාලනීකරණය කිරීම නිසාද මම දන්නේ නැහැ. මේ ගැන කිසිම අවධානයක් යොමු කරලා නැහැ. මේ උසාවි පද්ධතිය නීති පද්ධතිය පිළිබඳව කිසිම අවධානයක් යොමු කරලා නැහැ කියන එක තමයි මම විශේෂයෙන් දකින්නේ. විශේෂයෙන් යුක්තිය පසළඳීමේ ක්‍රියාදාමයේ ශක්තිමත් කිරීම කටයුත්තක් පහුගිය කාලේ සිදු වෙලා නැහැ. යුක්තිය පසළඳීම ක්‍රියාදාමය අදාළ යටිතල පහසුකම් කාලයක් තිස්සේම නොසලකා හැරීම නිසා මේ රජයේ බලාපොරොත්තු වෙන යහපාලන ගමන් මඟ යහපාලනෙන් ලැබෙන ප්‍රතිලාභ රටට අත්කර ගැනීමට ලොකු බාධාවක් වෙලා තියෙනවා කියන එක අපි විශේෂයෙන්ම කියනවා. එම නිසා මේ දැන් අපිටමගේ මේ නඩුවක් යුක්තිය පසළඳීම යන්න ගියාම නීති දෙපාර්තමේන්තුව තියෙන කාලය දිහා බැලුවොත් එහෙම එකට කොච්චර කල් යනවද? නැත්තම් උසාවියේ ක්‍රියාදාමයේ අවසන් වෙන කාලය දිහා බැලුවාම මේවා ශක්තිමත් කරන්න ඕනේ කියන එක විශේෂයෙන්ම පේනවා. ගරු මූලාසනේ රූඩ මන්ත්‍රීතුමනි, දැන් ළමා හා කාන්තා අපරාධ, මූල්‍ය අපරාධ නඩු, ඒ වගේම අපරාධ නඩු, මිනිමැරුම් නඩු, මේ වගේ දේවල් ඉක්මනින් විසඳන ක්‍රමවේදයක් මේ රටේ හදෙන්න ඕනේ. ඒකට වෙනම උසාවියක් හදන්න ඕනේ. අර ෆාස්ට් ට්‍රැක් මෙතඩ් එකකට යන්න ඕනේ. දැන් වෙනකොට නඩු ගොඩ ගහලා උසාවියවල
තව විනාඩි දෙකක කාලයක් ගරු
කාලයක් ඉන්න ඔව් වෙලා තියෙනවා. තොරතුරු දැනගැනීමේ පනත වගේ. ඒකට විශේෂයෙන්ම අපි දකිනවා මේ රටේ නඩුවක් නඩු නිමිත්තක් ඇවිල්ලා මොකක් හරි අපරාධයක් කරලා ඒකට විසඳුම හැදෙන්න තියෙන සාමාන්‍ය කාලය තමයි අවුරුදු 10 මාස දෙකක්. නඩුවක් ඉවර වෙන්න අවුරුදු 10 මාස දෙකක් යනවා. ඒ නඩුවට ඇපීල් එකක් දැම්මොත් එහෙම තව අවුරුදු 7ක් යනවා. එතකොට නඩුවකින් හැබැයි උත්තර එන්නේ වැරදිකාරව වෙලා තියෙන 72යි. ඒක 75ක් වගේ. 125ක් විතර වැරදිකාරයෝ නෙමෙයි. ඒතර අවුරුදු 17ක් තිස්සේ සමහරලාවට හිරගෙදර රැඳිලා ඉන්නවා මේ උත්තරේ එන කලිතර දඬුවම් ඉඳලා ඉවරයි. ඒ හින්දා අපි දකිනවා මේ යුක්තිය පසුදීමේ නිවැරදිව සිදුවෙන්නේ නැහැ මේ ප්‍රශ්නේ හින්දා. සාක්ෂිකරුවන් විත්තිකරුවන් ලෙස බලපෑම් වලට ලක් වෙනවා. විත්තිකරුවන්ගේ බලපෑම් වලට ලක් වෙනවා. සාක්ෂිකරුවන් කල්ගත වීම නිසා සාක්ෂිකරුවන් සාක්ෂි අමතක වෙනවා. මේ වගේ ප්‍රශ්න නිසා හරියට නඩු විභාග වෙන්නේ නැහැ. යුක්තිය හරියට ඉටු වෙන්නේ නැහැ කියන එක අපිට සැකයක් තියෙන ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒක මම විශේෂයෙන්ම මතක් කරනවා. ඒක අපි දැන් අපි හිතමුකෝ නීතිපති දෙපාර්තමේන්තුව දැන් අවුරුදු 10ක් මං හිතන්නේ අවුරුදු 2ක් විතර යනවා නීතිපති දෙපාර්තමේන්තුවට. තව අවුරුදු 6ක් විතර යනවා උසාවියේ නඩු ඇහිම ක්‍රියාදාමයට. ඉතින් එහෙනම් මේ උසාවි පද්ධතිය මීට වඩා පුළුල් කරලා එහෙම නැත්නම් නීතිපති දෙපාර්තමේන්තුවේ ගොඩ ගැහිම නවත්තලා ඒ සඳහා මානව සම්පත් අපි දැකලා හිගයක් තියෙනවා. නීතිඥවරුනේ අඩුයි. මේ වගේ ප්‍රශ්න නිසා මේක ෆාස්ට් ට්‍රැක් එකෙන් ඉක්මනින් නඩු විසඳීමේ ක්‍රියාදාමයකට ගෙනියන්න සිද්ධ වෙනවා. දැන් මහා අධිකරණ 42ක් තියෙනවා. ඒකට ඉන්නවා රජයේ නීතිඥවරු 42ක්. නමුත් ඒ 42 ප්‍රමාණවත් වෙන්නේ නැහැ. මොකද හැමතිස්සෙම දැන් නීතිපති දෙපාර්තමේන්තුව දිහා බැලුවොත් එහෙම
දැන් අවසන්
කරනවා මූලාශ්‍රයට මන්ත්‍රීතුමනි 6000 6100ක් විතර අවුරුද්දකට ෆයිල් ගොඩ ගහනවා. මම හිතනවා අපි යහපාලනේ රජයක් කටයුතු කරද්දී අපි නීති රීති දැන් රටේ හදලා ඉවරයි. නමුත් ශක්තිමත් ත්‍යාන්ත්‍රණයක් උසාවිය තුළ නීතිපති දෙපාර්තමේන්තුව තුළ පොලිසිය තුළ ශක්තිමත් ත්‍යාන්ත්‍රණයක් නිර්මාණය කරලා නඩු ඇසීමේ කාල සීමාව දැන්ට දින අවුරුදු 10 අමාර වෙනුවට ඊට වඩා අඩු කාලයක් අවුරුද්දෙන් දෙකෙන් නඩු අහලා ඉවර කරන්න පුළුවන් අර උසාවිය ඇති කරලා වෙන වෙන ක්‍රමවේදය තුළ නිර්මාණය කරන්න ඕනේ කියන එක විශේෂයෙන්ම සඳහන් කරමින් මම නිහඬනවා.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු විජිත හේරත් මන්ත්‍රීතුමා.
ගරු මුලාසනාරුඩ මන්ත්‍රීතුමියනි, අධිකරණ ඇමතිතුමා ඉදිරිපත් කරලා තියෙන මේ ගැසට් නිවේදන දෙක පිළිබඳව විශේෂ ගැටලුවක් නැහැ. ඔබතුමා ඉදිරිපත් කරලා තියෙන පනත පිළිබඳව මූලික ගැටලුවක් මතු වුණා. නමුත් ඔබතුමාගේ පැහැදිලි කිරීමක් සිද්ධ වෙලා තිබුණා මේ කාලය පිළිබඳව, විශේෂයෙන් මෙහි මතු වුණේ අවුරුදු 10ක කාල සීමාව පිළිබඳ ප්‍රශ්නේ. ඇත්තටම ඒක ගැටලුවක්ව තිබුණා. නමුත් ඔබතුමා කියන්නේ කාලාවරෝධී පනතෙන් ඒක ආවරණය වෙනවා කියලා. ඒක එහෙම වෙනවා නම් ඒ පිළිබඳ ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් පූර්වයෙන් ඒ ගැටලුව තිබුණා. කොහොම වුණත් මේ සඳහා නීතියක් නොතිබුණු තත්ත්වයක් යටතේ නව නීතියක් පැනවීම හොඳ දෙයක් විදිහට දකිනවා. මොකද ඒකෙන් තමයි මේ හරහා මතුවලා තියෙන ගැටලු රාශියක් निराකරණය කරගන්න පුළුවන් වෙන්නේ. ඒ වගේම ඔබතුමාගේ අවධානයට ලක් කරන්න කැමති මේ මොහොතේ මතුවලා තියෙන ප්‍රශ්න කීපයක් විශේෂයෙන්ම අධිකරණ ශේෂ්ත්‍රයේ ඔබතුමාත් දන්නවා. දැන් මාස 6ක් කාලයක් තිස්සේ අධික විශේෂයෙන්ම අභියාචනාධිකරණයේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ කාර්ය මණ්ඩලයේ මාස 6ක් තිස්සේ වර්ජනයක ඉන්නවා. ඒ වර්ජනයට ප්‍රධාන හේතුව තමයි මේ සහතික පිටපත් දැන් ඔවුන් ලබා දෙන්නේ නැහැ. කලින් නඩුවක් පිළිබඳව තියෙන සර්ටිෆයිඩ් කොපීස් ලබා දුන්නා. ලබා දෙනකොට ඒ ලබා ගන්නා පුද්ගලයා විසින් යම්කිසි ගාස්තුවක් ගෙවිය යුතු වුණා. ඒ වගේම මේ ලබා දෙන නිලධාරීන්ට නීත්‍යානුකූලව හිමිවෙච්ච යම් කොමිස් මුදලක් තිබුණා. ඉතින් මාස ගාණක් තිස්සේ කොමිස් මුදල නොලැබීම නිසා ඔවුන් දැන් වර්ජනයක ඉන්නවා. ඒ නිසා විශාල ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න වෙලා තියෙනවා. නඩු කොපි ගන්න විදිහක් නැහැ. සහතික පිටපත් ලබා ගන්න විදිහක් නැහැ. අභියාචනාධිකරණයෙන් විභාග වෙච්ච නඩුවක් ශ්‍රේෂ්ඨාධිකරණයට යොමු කිරීම සඳහා උදාහරණයක් විදිහට ගත්තොත් එවැනි නඩුවකදී ඒ සර්ටිෆයි කොපි එක ගන්න ඕනි ශ්‍රේෂ්ඨාධිකරණයට යන්න. නමුත් ශ්‍රේෂ්ඨාධිකරණයට යන්න විදිහක් නැහැ. මේ කොපිය ලබා දෙන්නේ නැහැ මේ වර්ජනය නිසා. ඒ නිසා ඔබතුමා මේ ප්‍රශ්නේ දැනටම දන්නවා. නමුත් මේ ප්‍රශ්නේ තවම විසඳිලා නැහැ. ඒ නිසා මේ ප්‍රශ්නය කඩිනමින් විසඳන්න විශේෂ මැදිහත්වීමක් කරන්න කියන එක ඔබතුමාට නැවත අවධාරණය කරමු. ඒ වගේම ගරු ඇමතිතුමනි, පහුගිය අයවැය විවාදයේ අවස්ථාවේදීත් මා මතු කරා මේ අධිකරණ ශේෂ්ත්‍රයේ විශේෂම විනිශ්චයකාරවරුන් මුහුණ දීලා තියෙන තමන්ගේ වැටුප් පිළිබඳ ප්‍රශ්නය. ඒ වැටුප් පිළිබඳ ප්‍රශ්නය ඔබතුමා පිළිගත්තා. එතන යම් සාධාරණ ප්‍රශ්නයක් තියෙනවා කියන එක. ඒ නිසායි සාධාරණ ප්‍රශ්නෙට පිළිතුරක් ලබා දෙනවා කියලා ඔබතුමා එදා සහතික වුණා. නමුත් තවමත් ඒ ප්‍රශ්නය විසඳිලා නැහැ. පහුගිය දවස්වල අධිකරණ සේවා සංගම් මගින් අධිකරණ විනිශ්චකාරවරුන්ගේ සංගම් මගින් මේ පිළිබඳ විශේෂ යෝජනාවක් ඉදිරිපත් කරා. මොකද වුන් මතු කරන ප්‍රධාන ප්‍රශ්නයක් තියෙනවා. දැනටමත් ඇපිල් කෝට්ටල අහන නඩුවලට සමාන්ත නඩු ප්‍රමාණයක් සහ ඒ හා සමාන වූ නඩු පළාත් සිවිල් ඇපිල් කෝට්ටල අහනු. එතකොට නමුත් මේ පළාත් සිවිල් ඇපිල් කෝට්ටල විනිශ්චකාරවරුන්ට ඒ ඇපිල් කෝට්ටල විනිශ්චකාරවරුන්ට ලැබෙන දීමනාවේ හෝ වැටුප් සහ අනිකුත් මූලික පහසුකම් ඒ ප්‍රමාණයෙන්ම ලැබෙන්නේ නැහැ. ඒ ප්‍රමාණයෙන්ම ලබා දෙන්න ඕනේ කියලා මම කියන්නේ නැහැ. නමුත් සාධාරණ ආකාරයට ඔවුන්ගේ වැටුප් වෙනස් විය යුතුව තියෙනවා. ඒ නිසා ඒ වැටුප් පිළිබඳ ප්‍රශ්නේ දැනටමත් ඉදිරිපත් කරලා තියෙන යෝජනා මාලාවට අනුව ඒ වැටුප් පිළිබඳ ප්‍රශ්නේ කඩිනමින් විසඳාලිය යුතුව තියෙනවා. විශේෂයෙන්ම ඔවුන් සඳහා දැනට රජයේ මගින් අමාත්‍යංශ මගින් නිල වාහන ලබා දීලා තියෙනවා. ඔවුන්ගේ පැත්තෙන් විකල්ප යෝජනා දෙකක් ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ නිල රථය සඳහා එක්කෝ ඒ නිල රථය ලබා දීමේ නිශ්චිත ක්‍රමවේදයක්. නමුත් අමාත්‍යංශ පැත්තෙන් යම් අදහසක් මතුවෙලා තියෙනවා පෞද්ගලික ආයතනයක් හරහා ඒ ලීසින් ක්‍රමයක් යටතේ වාහන ලබා දෙන්න. නමුත් ඔවුන් කියන්නේ ඒක අපරාධයකට විශාල මුදලක් යනවා. එහෙම නෙමෙයි, ඔවුන්ට යම්කිසි දීමනාවක් විහිකල් ඇලවන්ස් එකක් ලබා දෙන්න. ඇලවන්ස් එකක් ලබා දුන්නොත් ඔවුන්ට පෞද්ගලික වාහනයක් පාවිච්චි කරන්න පුළුවන්. එතකොට රජයටත් ඒක පහසුයි. අමතර කම්පැනි වලට අපි ගාස්තු ගෙවන්න ඕනෙත් නැහැ. ඔවුන්ටත් ඒක යම්කිසි වරප්‍රසාදයක් වෙනවා. තමන්ගේ වෘත්තීය ගරුත්වය ආරක්ෂා කරමින් රාජකාරී නිරත වෙන්න. ඒ වගේම ගරු ඇමතුමනි, දැනට ගත්තොත් මේක කරන්න බැරි ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේ සඳහා විශාල මුදලක් වැය වෙන්නේ නැහැ. මේ හයිකෝට් මහාධිකරණවල ඉන්න විශ්වකාරවරුන්ගේ මේ වැටු ප්‍රශ්නේ විසඳන්න විශාල මුදලක් වැය වෙන්නේ නැහැ. මොකද රටේම ගත්තොත් විශ්වකාරවරු 75ක් විතර ඉන්නේ. ඒ ඔවුන්ගේ වැටු ප්‍රශ්නයට යම් සාධාරණ ගිටු කරා කියලා ලොකු මුදලක් වැය කරන්න වෙන්නේ නැහැ. ඒ ආණ්ඩුවාද වියදම් කරන අනිකුත් වියදම් එක්ක බලනකොට කුෂිකර්ම අමාත්‍යංශ බිල්ඩින් එකට එහෙම මාසයකට රුපියල් 2.11 ලක්ෂයක් වියදම් කරන තත්වයක් යටතේ මේ මහාධිකරණ විනිසුරුවරුන්ට යම් වැටුප් වැඩිවීමක් ලබා දෙන එක, ඔවුන් සඳහා වාහන දීමනාවක් ලබා දෙන එක සාධාරණයි. ඒ වගේම ඒ රාජකාරිය ගරුත්වයක් සහිතව කරන්න පුළුවන් තත්වයක් මතුවෙනවා. ඒ නිසා ඒ පිළිබඳව කඩිනම් මැදිහත්වීමක් මේ ඉදිරිපත් කරලා තියෙන යෝජනාව ක්‍රියාත්මක කරන්න ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ විශේෂ මැදිහත්වීමක අත්‍යවශ්‍යතාවය තියෙනවා. ඒ වගේම ගරු ඇමතුමනි, උදේ සිට මේ විවාදයේදී කතා වුණා, මට ඇහුණා මේ අධිකරණයේ ස්වාධීනත්වයේ පිළිබඳව. අධිකරණයේ ස්වාධීනත්වයේ කෙලසීම පිළිබඳ විශාල විවේචනයක් පහුගිය ආණ්ඩුවට තිබුණා. ඒක අපි අත්දැක්කා. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ සිට පහළ උසාවිය දක්වා ඒ අධිකරණවල ස්වාධීනත්වයේ ඇත්තටම පහුගිය කාලය තුළ කෙලෙසුණා. ඒක වෙනස් කරනවා කියලා තමයි ඔබතුමාලගේ පැත්තෙන් සහතිකයක් දුන්නේ, පොරොන්දුවක් දුන්නේ. නමුත් අවාසනාවකට ඒ ස්වාධීනත්වයට කළු පැල්ලම් ඇති වෙච්ච අවස්ථා තියෙනවා. ඔබතුමාම දන්නවා පහුගිය මහාධිකරණ විශ්වකාරවරයා පත්කිරීම, කන්නන් මහතාගේ පත්කිරීමේදී මේ ස්වාධීනත්වයට විශාල කළු පැල්ලමක් ආවා. අවසාන ජනාධිපතිවරයාටත් මේ පිළිබඳ උත්තර බඳින්න සිද්ධ වුණා ජනතාවට. එතුමා කිව්වා නීතිජ සංගමයේ සභාපතිවරයාගේ ඉල්ලීම් පරිත්තමයි මම මේවා කරේ කියලා. ඒතුර එහෙම කොහොමද වෙන්නේ? අධිකරණයක විශ්වකාරවරයෙක් පත්කිරීම නීතිජ සංගමයක සභාපතිවරයෙක්ගේ ඉල්ලීමකට වෙන්න පුළුවන්? ඒක අධිකරණයේ ස්වාධීනත්වයේ නැහැ. එතන බරපතල වැරද්දක් තියෙනවා. එතෙන්දී යම් අදහස් දැක්වීමක් මතු වුණා. මේ දෙමළ කතා කරන විනිශ්චකාරවරුන්ගේ හිඟයක් තියෙනවා. ඒ නිසා තමයි මේ මඩකලපුසාවේ නීතිඥ කටයුතු කරමින් හිටපු කන්නන් මහතාව ඒ විනිශ්චකාර ධූරයට පත් කරයි කියලා. ඒත් අධිකරණ සේවා අධිකරණ විනිශ්චකාරවරුන්ගේ සංගමෙන් ඉදිරිපත් කරන ප්‍රධාන ප්‍රශ්නේ තමයි එහෙම දෙමළ කතා කරන විනිශ්චකාරවරු අවශ්‍ය නම් දැනටමත් මේ විශ්වකාරවරුන්ගේ ප්‍රමුඛතා ලයිස්තුව ගත්තොත්, ඒ කියන්නේ ඔවුන්ගේ ජ්‍යෙෂ්ඨතා ලයිස්තුව ගත්තොත් එහෙම අය ඕනතරම් ඉන්නවා. එක දෙකට නැති වෙන්න පුළුවන්. හැබැයි අපි ගියොත් 10ට 11ට 12ට හරි. ඒතර මහේස්ත්‍රාත් අධිකරණවල සේවය කළ පළපුරුද්දක් තියෙන මහාධික අධිකරණ වෙනත් නීති කටයුතු වල නියලිච්ච එවැනි අත්දැකීම් තියෙන දෙමළ කතා කරන්න පුළුවන් විනිශ්චකාරවරු ඉඳද්දී ඇයි මේ කන්නන් මහතාව පත් කරේ? එතන බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ එතන වැරද්දක් වුණා. දැන් ඒ වැරද්ද සිද්ධ වෙලා ඉවරයි. ඒ එතුමා දැන් ඉල්ලාස් වෙන එකක් නැහැ. සාධාරණව ඒ පත්වීම සිද්ධ වුණේ නැහැ කියලා මුළු අධිකරණ ශ්‍රේෂ්ඨයම දන්නවා. එතන ස්වාධීනත්වයට බරපතල පහර වැදීමක් සිද්ධ වුණා. එතන සමහර යෝජනා ඉදිරිපත් වුණා. දෙමළ භාෂා කතා කරන චන්ද්‍රමණි වගේ විනිශ්චකාරවරියන්ව කොමසාරිස්වරියක් විදිහට පත් කරන්න කියලා සමහර ඉල්ලීම් තිබුණා. මං කියන්නේ ඒකම කරන්න කියලා. නමුත් කළ හැකිව තිබිච්ච දේවල් නොකර කන්නන් මහතාවම එතනට පත් කිරීම විසින් මේ අධිකරණයේ තියෙන ස්වාධීනත්වයේ පිළිබඳව තිබිච්ච විශ්වාසයට විශාල පැල්ලමක් මතු වුණා. දැන් ඒ සිද්ධිය ඉවරයි. නමුත් මම ඔබතුමාගෙන් පැහැදිලි කිරීම ගැන බලාපොරොත්තු වෙන්නේ අනාගතයේදී එහෙම දෙයක් නොවෙන්න මොකද්ද තියෙන සහතිකේ? මොකද්ද වගකීම්? ද හෙටත් ඔය ප්‍රශ්නේ එනවා. හෙටත් දෙමළ භාෂාව කතා කරන්න පුළුවන් සහ විවිධ භාෂා හැකියාවන් තියෙන විනිශ්චකාරවරුන්ගේ මේ පුරප්පාඩු පුරවන ක්‍රමවේදය මොකද්ද? ඒකට උත්තරයක් අමාත්‍යංශයට තියෙනවද? අපිට නම් පේන්නේ එහෙම උත්තරයක් අනාගතේ තවම හදලා නැහැ කියලා. භාෂා තුනම කතා කරන්න පුළුවන් විනිශ්චකාරවරු ඉන්නවා. ඒතර ඔවුන්ව මේ පත්කිරීම සඳහා යොදාගන්නේ කොහොමද? ඔවුන්ව තෝරාගන්නා ක්‍රමවේදය සකස් කරන්නේ කොහොමද? අන්න ඒකට සාධාරණ නිශ්චිත පිළිතුරක් විශේෂයෙන්ම අධිකරණයේ ස්වාධීනත්වය අපේක්ෂා කරන සියල්ලෝම බලාපොරොත්තු වෙනවා. නිසා ඔබතුමාගෙන් ඒ සඳහා වෙච්ච මැදිහත් වීමක් වැඩපිළිවෙලක් ඉතා පැහැදිලිව මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ලබා දෙනු ඇතයි මා විශ්වාස බලාපොරොත්තු වෙනවා. මොකද ඒ සහතිකය අවශ්‍යයි. දැන් වෙච්ච දේ සිද්ධ වුණා ඉවරයි. ඒකෙන් ලොකු කලුපැල්ලමක් වැදුණා. නමුත් ඉදිරියේදීවත් මේ වෙනස් කිරීම සඳහා භාෂා විවිධ භාෂාවල් හැකි භාෂා හැකියාවන් තියෙන විනිශ්චකාරවරුන් පුහුණු කිරීම ඔවුන්ට ඒ භාෂාමය හැකියාවන් ලබා දෙන සඳහා වෙච්ච පුහුණු වැඩසටහන් ඔවුන්ව කොහොමද ඉදිරියට ගැනීම සඳහා තියෙන ක්‍රමවේදය ඒ වගේම බඳවා ගැනීමේදී විවිධ භාෂා හැකියාවන් තියෙන කොහොමද වැඩිපුර බඳවගන්නේ අන්න ඒ සඳහා වෙච්ච නිශ්චිත වැඩපිළිවෙලක් ඒ වැඩපිළිවෙල ක්‍රියාවට නගනවා කියන සහතිකයක් ජනතාව වෙනුවෙන් ලබා දෙනු ඇතයි මා බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමියනි දැනට අධිකරණයක් තුලදී සිද්ධ කළ යුතු සහ නොකළ යුතු දේවල් පිළිබඳ චක්‍රලේඛන තියෙනවා. ඒ වගේම පහුගිය කාලේ උසාවි මගින් ප්‍රකාශයට පත් වෙච්ච නඩු තීන්දුව තියෙනවා. විශේෂයෙන්ම ඕනෑම අධිකරණයකදී කවර හෝ ආගමික කටයුත්තක් උත්සවයක් පවත්වන්න බැහැ කියලා නිශ්චිතවම තියෙනවා. ඒ පිළිබඳ නඩු තීන්දුවක් තියෙනවා. ඒ පිළිබඳව චක්‍රලේඛනක් තියෙනවා. මොකද එහෙම ආගමික කටයුත්තක් පැවැත්වුවොත් ඒක පක්ෂග්‍රාහී වෙනවයි කියන හේතුව මත තමයි ඒවා චක්‍රලේඛන මගින් නතර කරලා තියෙන්නේ. මොකද එහෙම තියෙද්දි අපි දැක්ක මාධ්‍ය මගින් මේ පහුගිය දවස්වල මහනුවර උසාවියේක එවැනි ආගමික සීල ව්‍යාපාර කටයුත්තක් සිද්ධ වුණා. ඒතර ඒක ඒ වගේ දේවල් පාලනය කරන්න ඒ වගේ දේවල් නතර වෙන්න ඕනේ. ඒක සීල ව්‍යාපාරයක් වෙන්න පුළුවන්, හින්දු ආගමික වැඩසටහනක් වෙන්න පුළුවන්, කතෝලික හෝ ඉස්ලාම් ආගමික වැඩසටහනක් වෙන්න පුළුවන්. මේක ආගම් පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙමෙයි. හැබැයි කවර හෝ එක් ආගමක මතපදනම් වෙච්ච ආගමික වැඩසටහනක් පැවැත්වුවොත් ඒ අධිකරණයේ පිළිබඳ තියෙන සාධාරණත්වයේ පිළිබඳව තියෙන විශ්වාසය බිඳ වැටෙන්න පුළුවන්. ඉතින් ඒක නතර කරන්න නම් අධිකරණ සේවා කොමිසමේ ක්‍රියාකාරීත්වය සක්‍රිය වෙන්න ඕනේ. ඒත් අධිකරණ සේවා කොමිසම ස්වාධීන කොමිසමක්. ඔබතුමාට ඒකට මැදිහත් වෙන්න බැරි බව මම දන්නවා. හැබැයි එහි පරිපාලන කටයුතු ශක්තිමත් කරන්න, ඒට අවශ්‍ය කරන යටිතල පහසුකම් ලබා දෙමින් මේ විධිමත් කරවන්න ඔබතුමාට යම් මැදිහත් වීමක් කරන්න පුළුවන්. ඒ නිසා අධිකරණ සේවා කොමිසමේ කාර්යක්ෂමතාවය ඉතාම වැදගත්. එහෙම නොවුනොත් අධිකරණ පද්ධතිය අපි කොයිතරම් බලාපොරොත්තු වුණත් කාර්යක්ෂම වෙයි කියලා එහෙම වෙන්නේ නැහැ. ඒ නිසා අද මුහුණ දීලා තියෙන එක ප්‍රශ්නයක් තමයි මේ විශේෂයෙන්ම මහේස්ත්‍රාත් සහ මහා අධිකරණ ක්‍රියාවලිය තුළ කාර්යක්ෂමතාවය වැඩි කරන්න අධිකරණ සේවා කොමිසම මගින් වෙච්ච මැදිහත් වීමක් අවශ්‍යයි. ඉතින් ඒක කරන්න නම් අධිකරණ සේවා කොමිසම් සභාවේ කාර්යක්ෂමතාවය වැඩි කරන්න ඕනි. ඉතින් ඒ පිළිබඳවත් රජයේ අවධානය මැදිහත් වීම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ගරු මුලාසන අනුරුද මන්ත්‍රීතුමනි නඩු ප්‍රමාද වීම පිළිබඳ නඩු කල්යාම පිළිබඳව විශාල සාකච්ඡාවක් සමාජය තුළ තියෙනවා. දැනුත් මාන්නපෙරු මන්ත්‍රීතුමා නඩු ප්‍රමාණයන් පිළිබඳව සංඛ්‍යාලේඛන ඉදිරිපත් කරමින් කිව්වා. ඔබතුමන්ලගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනවලත් තිබුණා, අයවැය කතාවලත් තිබුණා, නඩු ප්‍රමාද වීම වැළැක්වීම සඳහා කඩිනම් ක්‍රියාමාර්ග ගන්නවා කියලා. තවමත් හැබැයි ඒක එහෙම වෙලා නැහැ. ශේෂාධිකරණය තුල දවසකට නඩු 85ක් අහපු දවස් තියෙනවා. අහන්න වෙච්ච දවස් තියෙනවා. නඩු 50 51ක් අහන්න වෙච්ච දවස් තියෙනවා. ඒත් කොහොමද ශේෂාධිකරණේ අර බෙන්ච් දෙක තුනක දවසකට නඩු 85ක් අහන්නේ? මහේස්ත්‍රාත් උසාවියකත් එක් කරන්න බැහැ. එවැනි තත්ත්වයක් වෙනස් කරන්න මොකද්ද තියෙන උත්තරේ? එකක් ශේෂාධිකරණ විශ්වකාරවරුන්ගේ ප්‍රමාණය වැඩි කරන එක. අනිත් පැත්තට පනාත් මට්ටමේ තියෙන අධිකරණ සඳහා ඒ ජුරිස්ඩික්ෂන් පවර් එක, එහෙම නැත්නම් අධිකරණ බලය පවරන්න යම් කිසි ක්‍රියාමාර්ගයක් ගන්න. මොකද අපි ඔබතුමා කියනවා, ඔබතුමාගේ පැත්තෙන් ආණ්ඩුව පැත්තෙන් පැහැදිලි කරනවා අලුත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ මේකට උත්තරයක් තියෙනවා කියලා. අලුත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවෙන් පනාත් අධිකරණවලදී මූලික අයිතිවාසිකම් පිළිබඳ නඩු අහන්න පුළුවන් තත්ත්වයක් ඇති කරනවා කියලා. ඉතින් අලුත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව කවද එයිද කොහොම වෙයිද කියලා තාම කාටවත් කියන්න බෑ. මොකද ඒක පිළිබඳව තියෙන දෙගිඩියාව. හරි.
අන්තිතුමනි, ඔබතුමා ඔය අධිකරණයේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ නඩු තදබදයේ පිළිබඳව කියන කාරණේ සත්‍යයක්. අපි මේ පිළිබඳව දිගින් දිගට සාකච්ඡා කළා. ඒකම අලුත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට කොහොමද අධික්‍රමයේ අධිකරණ ක්‍රමයේ වෙනස් වෙන්න ඕනේ කියලා කතා කරා. හැබැයි ඒ අතරතුරේ තියෙන කාරණේ බරපතල බව දන්න නිසා මම දැනටමත් කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරලා තිබෙනවා කැබිනට් පත්‍රිකාවක්. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන්ගේ සංඛ්‍යාව 11 සිට 15 දක්වා වැඩි කරන්න. ඒ තුලින් දිනකට බෙන්චස් 3ක් හෝ 4ක් දිනපතා කටයුතු කිරීම මගින් මේ නඩු ප්‍රමාණය අපිට අඩු කරගන්න පුළුවන්. අනිත් කාරණය තමයි ඊටාම සුළු කාරණයක් සම්බන්ධයෙන් සමහරලාට පොලිසිය කොස්තාපල්වරයෙක් බැන්නත් පහර දුන්නයි කිව්වත් මූලික අයිතිවාසිකම් නඩු වෙන්නේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයට. ඒක නිසා මේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ වැඩ ගොඩක් වැඩි වෙලා තියෙන මෙන්න මේ වගේ අධිකරණයේ විසින් එතරම්ම කාලය ගත නොකළ යුතු නඩු සම්බන්ධ. ඒක නිසා මූලික අයිතිවාසිකම් පිළිබඳව ජනාධිපතිවරයා කැබිනට් මණ්ඩලය වැනි ආයතන ගන්න තීරණ පිළිබඳව මූලික අයිතිවාසිකම් අධිකරණ බලය ශ්‍රේෂ්ඨාධිකරණයට තියෙද්දී සාමාන්‍ය කටයුතු පිළිබඳව මූලික අයිතිවාසිකම් බලය අභියාචනාධිකරණය වෙත පැවරෙන විදිහටත් ඒ කැබිනට් පත්‍රිකාව ඉදිරිපත් කරලා තිනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී ඒ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයේ නුබෝධිනකින් ගේන්නේ.
හොඳයි, බොහොම හොඳයි. මම බලාපොරොත්තු වෙන්නේ ඒක තමයි. ඒ කියන්නේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව හැදෙනකන් ඉන්නේ නැතුව ඊට පෙර ආතුව මේ වෙනස්කම කරන්න පුළුවන් කළ හැකි. එහෙම නොකළොත් අපිට ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව එනකන් ඉන්න වෙනවා. ඉතින් ඒක එන්නත් පුළුවන් නොවෙන්නත් පුළුවන්. ඒතකොට මේක සිද්ධ වෙන්නේ නැහැ. ඒ නිසා ඔබතුමා මම මතු කරේ ඒක තමයි ශේෂාධිකරණ විශ්වපරු වැඩි කිරීම සහ අනිකුත් අධිකරණ වලට මේ මූලික අයිතිවාසිකම් පිළිබඳ නඩුවල තෝරාගත්ත විෂයකට යටත්ව නඩු ඇහිීමේ බලය ජුරිස්ඩික්ෂන් පවර් එක පවරන්න කියන එක තෙවැනි ක්‍රමවේද හරහා යම් කිසි තාවකාලික පිළිතුරක් ලබා ගන්න පුළුවන් කියන එක. ඒ වගේම නීතිපති දෙපාර්තමේන්තුවේ තියෙන නඩු ප්‍රමාද වීම, නඩු පිළිබඳ වාර්තා වීම ප්‍රමාද වීම, ඒක කාලාන්තරයක් තිස්සේ තියෙන ප්‍රශ්නයක්. නමුත් අදත් ඒ ප්‍රශ්නේ එහෙම තියෙනවා. ඒකට තාම උත්තරයක් ඇවිල්ලා නැහැ. ඒ නිසා එතන ගත්තොත් නීතිපති දෙපාර්තමේන්තුව පැත්තෙන් එන පැහැදිලි කිරීම වෙන්නේ අපිට ඉන්නේ නිලධාරි 370 ගානක්. ඒ 370 ගානේ මේ නඩු 1000 ගානක් හොයලා බලන්න බෑ. එක නඩුවකට මැදිහත් වුණොත් ඒ නඩුව අවසන් වෙනකන් විශාල පරීක්ෂණයක් පවත්වන්න වෙනවා. ඒ නිසා අපිට කාලේ මදි, අපිට ඉන්න ස්ටාෆ් මදි කියලා. ඒ නිසා මොකද නීතිපති දෙපාර්තමේන්තුවට බොහෝ නීතිඥවරු යන්නත් කැමති නැහැ. මොකද එතන දීමනා අඩුයි. උසාවියක වැඩ කරොත් නීතිඥවරයෙකුට ඊට වඩා මුදල් හොයන්න පුළුවන්. මෙතන හොයන්න බෑ. ඒ නිසා එහෙමනම් ඔබතුමන්ලා ඒකට උත්තරයක් හොයන්න. නීතිපති දෙපාර්තමේන්තුවට සම්බන්ධ වෙන නීති නිලධාරීන්ට දැනට ලබා දෙන වැටුප් තලයන් වෙනස් කරලා හෝ ඔවුන්ට ලබා දෙන පහසුකම් වෙනස් කරලා හෝ එතෙන්ට ඔවුන්ව ආකර්ෂණය ගැනීම සඳහා වැඩසටහනක් ඉදිරිපත් කරා.
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමා කියපු කාරණය පිළිගන්නවා. නීතිපති දෙපාර්තමේන්තුවට නීතිඥවරුන් අපිට 30ක් බඳවා ගන්න කටයුතු කරනකොට ඉල්ලුම් පත්‍රාව 11යි. මොකද මේ වැටුප් පිළිබඳව බරපතල ප්‍රශ්නයක් තිබුණා. ඊට පස්සේ අපි නීතිපති දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන්ට 3-1 අවදානම් දීමනාවක් වැටුපට తాවකාලිකව එකතු කරලා තියෙනවා. ඒ අනුව පහුගිය කාලේ අපි නීතිපති දෙපාර්තමේන්තුවේ නීතිඥවරුන් 47 දෙනෙක් බඳව ගත්තා. ඊට අමතරව තව 40ක් බඳවා ගැනීම සඳහා අවසර ලැබිලා තියෙනවා. පහුගිය මේට අවුරුද්දකට කලින් වෙනකොට නීතිපති දෙපාර්තමේන්තුවේ ගොඩ ගැහිච්ච නඩුගොනු ප්‍රමාණය, ඒ කියන්නේ කටයුතු වලට යෙදෙන්නේ නැතුව අවුරුදු 20ක කාලයක් තුළ 31,000ක් වගේ ප්‍රමාණයක් තිබුණා. නමුත් මේ වන විට නීතිපතිතුමාත් එක්ක අපි දිගින් දිගටම මාසිකව සාකච්ඡා කරලා ඒ යොදාගත් වැඩපිළිවෙල හරහා විශේෂ නීතිඥවරුන් කණ්ඩායමක් ඒ වෙනුවෙන් යොමු කරලා පහුගිය මාස 7ක 8ක වගේ කාලයක් තුල දල වශයෙන් ගත්තොත් නඩු ෆයිල් 7-8000කට වැඩි ප්‍රමාණයක් අවසන් කරලා තියෙනවා. ඉතින් අලුත් නීතිඥවරු බඳවා ගැනීම සමගම අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී අවුරුද්දක් වගේ කාලයක් ඇතුළත මේ කටයුතු ටික ඉවර කරන්න. ඒකම විනිශ්චයකාරතුමන්ලගේ නඩු පිළිබඳව අපි වෙනම යෝජනාවක් ඉදිරිපත් කරලා මේනකොට වැටුප් කොමිසමේ සාකච්ඡාවට කීපයක් තියලා තියෙනවා. ඒ සියලුම විනිශ්චයකාරවරුන්ට වෙනම වැටුප් තලයක පිහිටවලා සාධාරණ වැටුප් ක්‍රමයක් ඒ වෙනුවෙන් අනුමත කරන්න ඒ වෙනුවෙන් පියවර අපි අරගෙන තියෙන අමාත්‍යංශ විදියට.
ඔබතුමාගේ අවධානයට ඊළඟට මා යොමු කරන්නේ විශේෂයෙන්ම ඔබතුමාලා පොරොන්දු වුණා දිගින් දිගටම ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත අහෝසි කරනවා කියලා. ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත අද කිසිසේත්ම අදාළ වෙන්නේ නැහැ. ඒ නිසා ඒක වහාම අහෝසි කළ යුතුයි. ඒ අහෝසි කිරීම වගේම අලුතෙන් ඔබතුමාලා ගේන්න හදන ත්‍රස්ත විරෝධී පනත. ඒ ත්‍රස්ත විරෝධී පනතේ අර පරණ ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනතේ තියෙන වගන්ති සමහර ඒවා ඊටත් වඩා බලහත්කාර ක්‍රමෙන් ඒකට ගෙනහොත් ඒකෙන් ඇති වැඩක් නැහැ. ඉතින් අපි දැක්කා ඒ අර්ථ නිරූපණය පිළිබඳ ප්‍රශ්නයක් තිබුණා. ත්‍රස්තවාදී කියන වචනේ අර්ථ නිරූපණය ඊළඟට යුනිටි කියන එක පිළිබඳ ප්‍රශ්න මතු වුණා. ඒ නිසා ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත අහෝසි කිරීම සඳහා කඩිනම් ක්‍රියාමාර්ගයක් අත්‍යවශ්‍ය වෙනවා. ඒක දැන් ඉබිගමනේ යන්නේ. ඒ ඉබිගමනේ ගිහිල්ලා ඒක නැවත තිබිච්ච එකට වඩා බලාත්මක වෙන ශක්තිමත් එකක් ආවොත් ඇත්තටම වැඩක් නැහැ. ඒ නිසා ඒ වහාම අහෝසි කරන්න කටයුතු කළ යුතුයි. මෙහිදී අර්ථ නිරූපණය ඉතාම වැදගත්. මොකද දැන් මේ අද ඔබතුමා ඉදිරිපත් කරලා තියෙන පනතේ අකෘතඥතාවය කියන වචනේ තියෙනවා. ඒත් අකෘතඥතාවය කියන වචනේ පැහැදිලි නිර්වුල් අර්ථ නිරූපණයක් තිබුණොත් පමණයි මේ පනතේ වළංගුතාවය අධිකරණය තුලින් සාධාරණ ඉෂ්ට කරගන්න පුළුවන් වෙන්නේ. මොකද එහෙම ප්‍රශ්න මතුවෙලා තියෙනවා. දැන් ගත්තොත් පහුගිය කාලය තුල මේ වාහන රජයේ දේපල පොදු දේපල ආයතනයේ පරිහරණය කිරීම පිළිබඳ නඩු විභාග වෙනවා. නමුත් එතන දැන් ප්‍රශ්නයක් මතුවෙලා තියෙනවා. මේ සාවද්‍ය මේ ආයතනයේ පොදු දේපල ආයතනයේ පරිහරණය පිළිබඳව එහි තියෙන වචනේ වියභිහරණය කියන වචනේ පිළිබඳ දැන් තර්ක විතර්ක ඇවිල්ලා තියෙනවා. ඒකට අනිත් පැත්තෙන් තර්ක කරනවා මේ වචනේ තියෙන සැබෑ අර්ථ නිරූපණයට අනුව පොදු දේපල ආයතන පරිහරණය යටතේ මේ පුද්ගලයන් අත්අඩංගුවට ගන්න බැහැ කියලා. එතකොට එතන නීතියේ යම් කිසි හිදසක් මතු කරමින් යම් උත්සාහයක් දරනවා මේ කරපු අපරාධ වලින් ගැලවෙන්න. ඒ නිසා මේ අර්ථ නිරූපණය කියන එක ඉතාම වැදගත්. ත්‍රස්තවාදී වැළැක්වීමේ පනත වෙනස් කිරීම එය අහෝසි කිරීමේදී ඔබතුමන්ලා අලුතෙන් හඳුන්වා දෙන පනතට ඊටත් වඩා වගන්ති එකතු කරමින් ඒ බලාත්මක කරොත් බරපතල ප්‍රශ්නයක් මතුවෙන්න පුළුවන් කියන අවධාරණය ලක් කරනවා. අවසාන වශයෙන් කරු මුලාසන අනුරුද්ධ මන්ත්‍රීතුමනි, දැනට හොමාගම ඉදිවෙලා තියෙන මිලියන ගාණක් වියදම් කළ ඉදි කරලා තියෙන අධිකරණ සංකීර්ණේ එහි මහල් උඩටට්ටු දෙක දැනට නිකන් තියෙන්නේ. ඒ පාවිච්චි කරන්නේ නඩත්තුව සඳහා විශාල මුදලක් වැය කරනවා. ඇත්තටම යාවද තියෙන අධිකරණ එතෙන්ට ගේන්න පුළුවන්. එහෙම නොකර තවදුරටත් ඒක ඒ විදිහටම පවත්වාගෙන යන්නේ ඇයි? එතන මුදල් නාස්තියක් සිද්ධ වෙනවා. අධිකරණ ක්‍රියාවලිය වේගවත් කරන්න පුළුවන්, ශක්තිමත් කරන්න පුළුවන්. එහෙම තියෙද්දි ඒක නොකර සිටීම මහත් අපරාධයක් කියන එකත් මතු කරමින් අවසාන වශයෙන් උදේ සිට මතුවෙච්ච බරපතල ප්‍රශ්නයක් වෙච්ච මේ දෙමුහුන් අධිකරණය පිළිබඳ ප්‍රශ්නේ, පහුගිය 2015 ඔක්තෝබර් මාසේ ජිනීවා මානව හිමිකම් කවුන්සිලයට යෝජනාවක් ඉදිරිපත් වුණා. ඒ යෝජනාව ඉදිරිපත් කරේ ඇමරිකා එක්සත් ජනපදයේ සහ ශ්‍රී ලංකා ආණ්ඩුව ඒකාබද්ධ. ඒතර ආණ්ඩුව ඍජුව මැදිහත් වෙලා තමයි මේ රාජ්‍ය තාන්ත්‍රික වැදගත්කමක් තියෙන ඒකාබද්ධ යෝජනාව ඉදිරිපත් කරේ. ඒතර ඒ යෝජනාවෙත් තමයි ඉතා පැහැදිලිව තිබුණේ ශ්‍රී ලංකාව තුළ මේ දෙමුහුන් අධිකරණයක් පිහිටුවීම පිළිබඳ. විදේශ විනිසුරන්ට ලංකාව තුළට ඇවිල්ලා ලංකාවේ අධිකරණ පද්ධතියට මැදිහත් වෙන්න පුළුවන් කියන එක ඒ වගන්ති ඉතා පැහැදිලිව තිබුණා. දැන් අවුරුදු දෙකකට පස්සේ විදේශ ඇමතිවරයා මංගල සමරවීර ඇමතිතුමා කියනවා අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට අනුව කිසිසේත්ම එහෙම විදේශ විනිසුරන්ට ලංකාවේ අධිකරණ වලට එන්න බැහැයි කියලා. ඒතර අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට අනුව ඒක නීත්‍යානුකූල නැහැ කියලා. එදා අපි මේක මතු කරා. මේ ප්‍රශ්නේ මතු කරා. මේ ප්‍රශ්නේ ඇහුවා. අහපු වෙලාවේ ආණ්ඩුව විදිහට ඔබතුමන්ලා උත්තර දුන්නේ නැහැ. ඔබතුමන්ලා සද්ද නැතුව හිටියා. දැන් අවුරුදු දෙකකට පස්සේ දැන් කියනවා නෑ අපේ ව්‍යවස්ථාවට අනුව ඒක පටහැනි එහෙම කරන්න බැහැ කියලා. එතකොට ප්‍රශ්නේ තියෙන්නේ ආණ්ඩුවක් විදිහට ජිනීවා මානවිකම් කවුන්සිල් එකට එවැනි යෝජනාවක් ඉදිරිපත් කරද්දී මේ යෝජනාවේ මේ ලංකාවේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට පටහැනිව ගන්ති අතුලත් කරන්න ඉඩ දුන්නේ කොහොමද? අධිකරණ අමාත්‍යංශයෙන් නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් ඒ වගන්තිය පිළිබඳව ඒ වගන්තිය තියෙන නීත්‍යානුකූලභාවයේ පිළිබඳ ප්‍රශ්න කරේ නැද්ද? ඒක හොයලා බැලුවේ නැද්ද? ඒක අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට පටහැනි කියලා ඉතා පැහැදිලිව කියන්න තිබුණා. ඒ නිසා දැන් අවුරුද්දයකට පස්සේ විදේශ ඇමතිවරයා කියනවා ව්‍යවස්ථාවට පටහැනි කියලා. එවැනි ව්‍යවස්ථාවට පටහැනි රාජ්‍ය තාන්ත්‍රික යෝජනාවක් ඉදිරිපත් කිරීම පිළිබඳව විදේශ ඇමතිවරයා විතරක් නෙමෙයි ජනාධිපතිතුමා සහ මුළු ආණ්ඩුවමක් කියන්න ඕනේ. ජනාධිපතිතුමාටත් එකකින් ගැලවෙන්න බෑ. ජනාධිපතිතුමත් මේ යෝජනාව බලලා තමයි කියවලා බලලා අනුමත කරලා යව්වේ. ගරු අගමැතිතුමත් මේක කියවලා බලලා අනුමත කරලා යව්වේ. එතකොට මුළු ආණ්ඩුවේ ඇමතිවරු මේ පිළිබඳව ඉතා පැහැදිලිව දන්නවා. එතකොට අපේ රටේ මූලික නීතිය ව්‍යවස්ථාවට පටහැනි වගන්තියක් මේ ඒකාබද්ධ යෝජනාවට ඇතුළත් කිරීම බරපතල වැරද්දක්. ඒක නීතිමය වැරද්දක් විතරක් නෙමෙයි රටේ මූලික නීතිය උල්ලංඝනය කරමින් රටේ ජනතාවගේ අයිතිය පරදුවට තියලා ඇතුළත් කරපු යෝජනාවක්. ඒ නිසා ඒ පිළිබඳව දැන් පසුතැවෙනවා. නමුත් මේ කලියුතුව තිබුණේ මීට පෙර ආතුව 2015 ඔක්තෝබර් මාසේ ඒ බරපතල අත්තරද සිද්ධ වෙලා ඉවරයි. දැන් අපි මොනවා කිව්වත් ජිනීවා මානවිකම් කොමිසමේ කොමසාරිස්වරයා හුසෙන් කුමාරයා කියනවා නැහැ ලංකාවේ මේ විදේශ විනිසුරන්ට පැමිණිලා ඒ අධිකරණ ක්‍රියාවලියට සම්බන්ධ වෙන්න තත්ත්වයක් ඇති කළ යුතුයි කියලා. අපි දැන් ඒ යෝජනාව ඉදිරිපත් කරලා ඒකට එකඟ වෙලා ඉවරයි. නීත්‍යානුකූලව ගත්තොත් ජාත්‍යන්තර ජිනීවා කවුන්සිලය ඇතුලේ අපි ඒකට දැන් බැඳිලා ඉවරයි. ඒ නිසා මේ වරද්දා ගැනීම නිවැරදි කරන්නේ කොහොමද, ඒක වෙනස් කරන්නේ කොහොමද කියන ප්‍රශ්නයත් ඔබ හමුවේ තබමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.
ගරු ඇමතිතුමා,
ගරු විජිත හේරත්මැතිතුමනි, ඔබතුමා සඳහන් කර පරිදි මේ දෙමුහුන් අධිකරණය කියන කාරණය සම්බන්ධව අපි නිහඬව හිටියා නෙවෙයි. 2015 සැප්තැම්බර් මාසේ මේ වාර්තාව ඉදිරිපත් කරන්නට කලින් අපි මානව හිමිකම් කමිටුවේ මහ කොමසාරිස්තුමාට, ඒ වගේම මේ යෝජනාව ඉදිරිපත් කරපු ඇමරිකාවට එක්කම මීට සහයෝගය දුන්න බ්‍රිතාන්‍ය ආදී නියෝජිත කණ්ඩායම්වලට ජිනීවාවලදී හමු වෙලා සාකච්ඡා කරලා මේ පිළිබඳව අපේ ව්‍යවස්ථාව ඇති වෙන බාධක පැහැදිලි කරලා දුන්න විතරක් නෙමෙයි, අපි විශේෂයෙන්ම මම නීතිමය තත්ත්වය පැහැදිලි කරලා ලිඛිතව ඔවුන්ට කරුණු අපි ඉදිරිපත් කරලා තිබුණා. ඒ නිසා අපි නිහඬව හිටියා කියන කාරණය නිවැරදි නෑ. දැන් ඔබතුමා කියපු ශ්‍රේෂ්ඨාධිකරණ අභියාචනාධිකරණයේ සහතික පිටපත් නිකුත් කිරීම පිළිබඳව නිලධාරීන්ට ගැටලුවක් තිබුණා. ඒ පිළිබඳව මීට දින සති කීපයකට පෙර ওই ප්‍රශ්න ආපු වෙලාවේ මම සොයලා බලලා ලේකම්තුමාගෙන් මේ පිළිබඳව දැනගත්තේ මේ මුදල් අමාත්‍යාංශයෙන් නිකුත් කරපු චක්‍රලේඛනයක් ඒ උදවිය අර්ථ නිරූපණය කරපු ස්වභාවයේ දෝෂයක් නිසා මේ ප්‍රශ්නේ මතුවලා තියෙනවා කියලා. ඉතින් මම බොහොම පැහැදිලි උපදෙස් දුන්නා ඒ කාරණය निराකරණය කරලා මේ ප්‍රශ්නේ විසඳන්න. මේ වන විට ඔබතුමා එක් මතු කරපු ප්‍රශ්නේ නැහැ. දැන් මට ලැබිලා තියෙනවා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේත් අභියාචනාධිකරණයේත් රෙජිස්ට්‍රාර්වරුන්ගෙන් ඒ ප්‍රශ්නේ විසඳුණු බවට තහවුරුවක් දැන් ලැබිලා තියෙනවා. අනිත් කාරණේ ඔබතුමා මතු කරපු මේ හෝමගම අධිකරණය අපි පිළිගන්නවා. ඒක විශාල මුදලක් වියදම් කරලා විශාල ගොඩනැගිල්ලක් හදලා තියෙන්නේ. දැනට අධිකරණ ශාලා දෙකක් හිස්ව තියෙනවා. ඒක නිසා අපි දැනට කටයුතු කරගෙන යනවා. අවිසාවේලේ දැනට තියෙන සිවිල් අභියාචන අධිකරණය හෝමාගමට ගෙන එන්නත්, ඒ තුළ කඩුවෙල සහ කැස්බෑව අධිකරණවල සිවිල් අභියාචන අධිකරණ බලය එතනට පවරන්න. ඊට අමතරව හෝමාගම මහාධිකරණ කලාපයක් විදිහට ගැසට් කරන්නත් අපි පියවර ගනිමින් තිබෙනවා. අනිත් කාරණේ ඔබතුමා මතු කරපු මේ කන්නන් කියන මහාධිකරණ විනිසුරුතුමා පත් කිරීම. අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවෙන් බලය දීලා තියෙන්නේ දිසාධිකරණයේ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් පත් කිරීමේ බලය අධිකරණ සේවා කොමිසමට. මහාධිකරණයේ අභියාචනාධිකරණයේ සහ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් පත් කිරීමේ බලය තිබෙන්නේ ජනාධිපතිතුමාට. ඒ අතරින් අභියාචනාධිකරණයේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරු පත් කිරීමේ කාර්යතාවයේදී ව්‍යවස්ථාදායක සභාවේ අනුමැතිය ලබා ගැනීම අවශ්‍ය වෙනවා. නමුත් මහාධිකරණ විනිසුරුවරුන් පත් කිරීමේදී එහෙම අවශ්‍යතාවයක් නැහැ. සාමාන්‍යයෙන් සම්ප්‍රදායිකව අනුගමනය කරපු ක්‍රමවේදය තමයි ජනාධිපතිතුමා අනුගමනය කරලා තියෙන්නේ. මේ පිළිබඳව ඉල්ලීමක් ලැබුණම ඔහු මේ තනතුරට සුදුසුද ඒ අනුමත කරනවද කියලා අධිකරණ සේවා කොමිසමෙන් සහ නීතිපතිවරයාගෙන් විමසලා ඒ අනුමැතිය ලැබුණට පස්සේ තමයි ඒ පත්වීම කරලා තියෙන්නේ. එක කාරණයක් අපි පොදුවේ පිළිගන්න ඕන, ඇත්තටම ද්‍රවිඩ භාෂාවෙන් කටයුතු කරන විනිශ්චයකාරවරුන්ගේ හිගයක් අපිට මේ වෙනකොට බරපතලව පවතිනවා. ස්තුතියි ගරු සභාපති.
ස්තුතියි. ඊළඟට ගරු